கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து, ஏழு சபை காலங்களை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறேன். ரெண்டு பிரசங்கம் பண்ணியாச்சு, இன்னைக்கு மூணாவது பிரசங்கம். சாப்டர் 3, தி எபேசியன் சர்ச் ஏஜ், எபேசு சபையின் காலம். ஏழு சபை காலங்கள் புஸ்தகம் வந்து தேவையானவங்க என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம். நெட்லையும் இருக்குது, நம்முடைய வெப்சைட்ல இருக்கிறது, யாரு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க பிரிண்ட் எடுத்துக் கொள்ளலாம். ஏழு சபை காலங்கள் புஸ்தகம் முக்கியமான புஸ்தகம். அது வந்து எல்லா அடிப்படை உபதேசங்களும் அதில் தான் இருக்கிறது. வெளிப்பட்டல் 1, 2, 3 அதிகாரங்கள் தான் அந்த ஏழு சபை காலங்கள் புஸ்தகம். 1 அதிகாரத்தை முடிச்சாச்சு, இப்பொழுது நம்ம 2 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் ஏழு சபை காலங்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிற செய்தி தான், அவருடைய டைரக்ட் வேர்ட்ஸ். அது உயிர்த்தெழுந்த பின்பு கிபி 95-96 பத்ம தீவில யோபான் இருக்கும் பொழுது அவனத்தில் நேரடியாக சொன்ன வார்த்தை. இதை எதுவும் சாதாரணமா நினைக்கக்கூடாது. ஏழு சபை காலங்கள் உபதேசம் தெரியாம இந்த கடைசி கால செய்தியை, தீர்க்கதரிசி செய்தியை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்குமே அசிபாரம் ஏழு சபை காலங்கள் தான். ஏழு சபை காலங்களை பார்க்கிறோம். இந்த ஏழு சபை காலங்களை தெரியாம இந்த கடைசி கால செய்தியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. சாபனத்தில் குருட்டாம் பாட்டில் அங்கங்க ஒரு வசனத்தை பிடிச்சு சொல்லுவாங்க. வெளிப்படுத்த விஷயத்தில் அங்கங்க சில வசனங்களை சொல்லுவாங்களே ஒழிய முறப்படி அவங்களுக்கு தெரியாது. பைபிள் முறப்படி அவங்களுக்கு தெரியாது. பைபிள் காலேஜ் படித்தாலும் அவங்களுக்கு தெரியாது. எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படித்தாலும் தெரியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தியாலஜியன்ஸுக்கு வரல. தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசிக்கு வருது. அந்த தீர்க்க தரிசி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே, அவருடைய மெசேஜ் என்னன்னு தெரியாத பட்சத்திலே, அவங்க எந்த பைபிள் காலேஜ் படித்தாலும், அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் படித்தாலும், எத்தனை வருஷம் படித்தாலும் அவங்களுக்கு பைபிள் முறப்படி தெரியாது. ரேண்டமா அங்கங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிச்சிருப்பாரு, என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை நல்ல தெளிவா கவனிச்சு உங்க மனசுல அது பதியும் பொழுது நீங்க தான் உண்மையிலே ஸ்காலர், நீங்க தான் பைபிள் டீச்சரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வசனத்துக்கு கடந்து செல்லலாம். வெளிப்பட்ட 2 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலவையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவட்சத்தின் கண்ணியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
சரி, இந்த முதல் 7 வசனங்கள் எபேசு சபைக்கு எழுதின சத்தியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் அப்படியே எழுதியிருக்கிறான், வேர்ட் பை வேர்டா எழுதியிருக்கிறான். கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை கிடையாது. அல்லது அவன் ஆதியில ஏவப்பட்டு எழுதல, ஆண்டவர் சொல்றாரு இவன் எழுதுறான். இவர் ரைச்சர், அவர் சொல்றார், அவர் ஆத்தர், இவர் யோவான் வந்து ரைச்சர். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதினது. அதனால இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முதல் 7 வசனங்கள் வந்து எபேசு சபைக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நேரடியாக பேசி இருக்கிறார். எந்த தெய்வமும் நேரடியாக பேசுற மாதிரி நமக்கு இல்லை. அவங்களா மனசுல வந்ததை கஸ் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். அவர் நேரடியாக பேச முடியும், மனுஷன் மூலமாகவும் பேச முடியும். இந்த எபேசு சபை காலத்தை நான் பிரிண்ட் பண்ணும்பொழுது 82 பக்கம் வந்திருக்கு. இந்த 82 பக்கத்தை இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு 7:30 சொல்ல முடியறத நான் பார்க்கிறேன். கவனமா கவனிங்க, கொஞ்சம் ஸ்பீடா போகலாமான்னு யோசிக்கிறேன். முதலாவது பெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு த சர்ச் ஏஜஸ் என்று சொல்லுகிறார். சபை காலத்தினுடைய முன்னுரை, எப்படி அவர் சபை காலத்தை, இந்த ஏழு சபை காலத்தை தெரிந்து எப்படி இந்த செய்தி எப்படி கொண்டார் அப்படின்னு சொல்லி பொழுது, இந்த தூதர்களை எப்படி கண்டுபிடித்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, நிறைய நாட்கள் ஜெபத்தில் இருந்தார். ஐ சாட் காட் ஃபார் மெனி டேஸ் ஃபார் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவினுடைய அந்த நிறைவு வருவதற்காக அவர் வந்து கொஞ்ச நாட்கள் ஜெபத்திலே ஆண்டவரை தேடினார். அப்படி தேடும் பொழுது பரிசுத்தாவியானவர் அந்த தாட்ஸை கொண்டு வருகிறார். தேவன் வந்து மாறாதவராயிருக்கிறார், அன்சேஞ்சிங் காட். அவருடைய வழிகள் வந்து அன்சேஞ்சிங் வேஸ், அவருடைய வழிகள் மாறுவதில்லை. முதல்ல ஒரு பேட்டர்ன் அவர் தெரிந்து கொண்டார், அதேபடிதான் அவர் கடைசி வரைக்கும் செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். தேவனுடைய வார்த்தையோடு எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களோடு கூட எதையாயிலும் ஒருவன் கூட்டினால் சீபமான வந்து இந்த புஸ்தத்தில் இருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இந்த புஸ்தகத்தின் தீர்க்கதரிசன வசனம் எதையாலும் எடுத்து போட்டால் சீப புஸ்தத்திலிருந்தும் பசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவன் பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்ததோட கொஞ்சம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து கூட்டவும் கூடாது, குறைக்கக்கூடாது. அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. சட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு சபையை வந்து மாதிரியான ஒரு சபை வந்து பெந்தேகோஸ் சபை என்று சொல்லுகிறார். The church was as Pentecost is the standard, that is the pattern. அப்போஸ்தலர் நடைமுறையில் இருக்கிறதானே அந்த பெந்தேகோஸ் சபை தான் ஒரு மாதிரியான சபை. ஒரு உண்மையான சபை பெந்தேகோஸ் சபை மாதிரி இருக்கணும். அப்போஸ்தலர் நடைமுறை பெந்தேகோஸ் சபை, இன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ் வந்து மாடர்ன் பெந்தேகோஸ்ட். பெந்தகோசத்தை இப்படி இப்பொழுது அதிக மாடனாக மாறிக்கொண்டு வருகிறாங்க. டிரெஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. பெண்கள் வித்தியாசமாக டிரெஸ் பண்ணுகிறார்கள். அவங்க இப்பொழுது எல்லா அணிகலங்களையும் போட்டுக் கொள்ளுகிறார்கள். அவங்களுடைய பாடல் எல்லாமே இப்போ சினிமா பாடல் போல வருது. ரெண்டு சபையில ஓ போடுறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஓ போடுவோங்க. உண்மையில நடக்கும். அதனால அவங்க சினிமா மாடல்ல வந்துட்டாங்க. அதிகமான பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவமே இல்லை. அதிக நேரம் பாடல் பாடுவதுதான். இது மாதிரி பெந்தேகோஸ்தல், இது மாடல் பெந்தேகோஸ்த். ஆனா ஆதியில் இருந்த பெந்தேகோஸ்தல் நம்ம பார்க்க முடியாது. ஆதியினாக நிரப்பப்பட்டார்கள், வசனத்தை போதித்தார்கள், சபத்திலும் வார்த்தையிலும் உறுதியாக இருந்தார்கள், பசுத்தமாக இருந்தார்கள், ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுபவம் சபையிலே சேர்த்தார். அதிகமான ஒரு சபை தான் ஒரு உண்மையான சபை. நம்ம சபை வந்து பெந்தேகோஸ்த், ஏர்லி பெந்தேகோஸ்தல் சர்ச், ஆதி அப்போஸ்தல சபையாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் மாடல் சர்ச். As long as men are being called and sent forth with the word of life, there is an apostolic age going on. எது வரைக்கும் கர்த்தர் வந்து ஜனங்களை அழைக்கிறாரோ அது வரைக்கும் அந்த அப்போஸ்தல சபையானது போய்கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தல காலம் முடிவடையவில்லை, அது வந்து இப்பொழுது அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால பிரதமர் அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு சபையானது பெந்தேகோஸ்த மாடலில் இருக்க வேண்டும். அதுதான் ஸ்டாண்டர்ட் சர்ச். த ட்ரூ சர்ச் வில் ஆல்வேஸ் ட்ரை டு பி லைக் த ஒரிஜினல் அட் பெந்தேகோஸ்த் சர்ச். இந்த ஒரிஜினல் சபை வந்து பெந்தேகோஸ்த சபை. அதை மாதிரிதான் எல்லா சபைகளும் மாற வேண்டும். அவருடைய கீ பாயிண்ட் அதுதான். அதை வச்சுதான் இந்த ஏழு சபைக்காரனுடைய செய்தியை வந்து அவர் தயார் பண்ணினார். The true church would always try to be like it was in the book of Acts. ஒரு உண்மையான சபையானது அப்போஸ்தலர் காலத்தை போல நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அவங்க ஜெபிச்சது போல நம்ம ஜெபிக்கணும். அவங்க பரிசுத்தமா இருந்தது போல நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவங்க வார்த்தையில எப்படி அவங்க டீப்பா இருந்தாங்களோ அதே போல நம்ம டீப்பா இருக்கணும். அவங்கள போல சத்தியத்தை நம்ம சொல்லணும். அவங்களை போல நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இதுதான் உண்மையான சபை. ஆனா ட்ரூ சர்ச் அண்ட் ஃபால்ஸ் சர்ச் இருக்கிறது. ட்ரூ சர்ச் வந்து பெந்தேகோஸ்தல் போல மாறுகிறது. இந்த ஃபால்ஸ் சர்ச் ஆனது அது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறது. two tree, tree of life, tree of good and evil. இவன் நன்மதியிலே அறியத்தக்க விருட்சமும் ஜீவ விருட்சமும் ஏதேனிலே இருந்தது. ரெண்டு விருட்சமும் ஒரே தோட்டத்தில் இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒரே சர்ச் சபைக்காலத்தில் ஒன்னு ஒன்று ட்ரூ சர்ச் இருக்கிறது, அங்க ஃபால்ஸ் சர்ச் இருக்கு. ட்ரூ சர்ச் வந்து வெள்ள, பிளாக் வந்து ஃபால்ஸ் சர்ச். ஏதேன் தோட்டத்தில் ஒரு தோட்டத்தில் ரெண்டு மரங்களும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்குது. அதே போல ஒரே கர்த்தத்தில் காயினும் இருக்கிறான், ஆபேலும் இருக்கிறான். ஒரே கர்த்தத்தில் ஏசாவும் இருக்கிறான், யாக்கோபும் இருக்கிறான். ஒரே வீட்டில் இது ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இஸ்மவேலும் இருக்கிறான், ஈசாக்கும் இருக்கிறான். யூதாஸ் தாயத்தும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. அதே போலதான் இந்த ஒவ்வொரு சபை காலத்திலையும் உண்மையான சபை இருக்கும் பொழுது, அப்போஸ்தலிக் சர்ச் இருக்கும் பொழுது, சாத்தான் தன்னுடைய ஃபால்ஸ் சர்ச் அங்க வச்சிருக்கிறான். முதல்ல பாத்தீங்கன்னா அதிக வெளிச்சம் இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்கு. ட்ரூ சர்ச் ரொம்ப சின்னதா மாறிட்டு, ஃபால்ஸ் சர்ச் பெருசா மாறிட்டு. ஆனா அப்போஸ்தலர் காட்டிய தேசு காலத்தில் அது கொஞ்சம் தான் ஃபால்ஸ் டாக்டிங் வந்தது. களைகளும் கோதுமையும் சேர்ந்துதான் நிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மத்திய 13 அதிகாரத்தில் வீட் அண்ட் டேர்ஸ், கோதுமையும் களையை பற்றிய உபதேசத்தை சொல்லும் பொழுது ரெண்டுமே சேர்ந்துதான் வளருது. ரெண்டுமே தேவன் கொடுக்கிற தண்ணீரை தான், மலை தண்ணீரை தான் குடிக்கிறது. ரெண்டுமே என்றால் சூரிய வெளிச்சத்தை பெறுகிறது. ரெண்டும் சேர்ந்துதான் வளருகிறது. ஆனா ஹார்வெஸ்ட் டைம் வரும் பொழுது, அறுவடை நேரம் வரும் பொழுது, முதலாவது களைகளை பண்டல் பண்டலாக கட்டி அதை சுட்டரிக்கப்படுவதற்காக வைக்கிறார்கள். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கிறாங்க.
வீட்
இஸ் டு பி கார்னட் பை த லார்ட், அது வந்து அது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுது. உண்மையான சபை வீட்டா இருக்கிறது, பால்ஸ் சர்ச்சி அது வந்து களையா இருக்கிறது. களையை பண்டல் பண்டலா கட்டணும். ஏஜி ஒரு பண்டல், ஏசிஏ ஒரு பண்டல், சிஎஸ்ஏ ஒரு பண்டல், இப்படி ஒவ்வொரு பண்டல் பண்டலா அதை கட்டி அதை சுட்டரிக்க போடுவாங்க. அதை கட்டுகளாக கட்டுங்கள். முதலாவது களைகளை அறுத்து கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேருங்கள். ஹல்லேலூயா. நம்ம வெட்டிங் சாப்பருக்கு போவோம். அவங்க வந்து உபத்திர காலத்தில் கைவிடப்பட்டு இதை உலக அழிவில் பங்கு பெறுவார்கள். ஒவ்வொரு சபை காலத்திலையும் ஒரு எழுப்புதல் ஏற்படுகிறது, ரிவைவல் ஏற்படுகிறது. அப்போ சில காலத்திலே பேதுரு பவுல் மூலமாக அந்த எழுப்புதல் வந்தது. இதை மார்ட்டின் லூதர் மூலமாக ஒரு எழுப்புதல் வந்தது. வெஸ்லி மூலமாக எழுப்புதல் வந்தது. பெந்தைகோஸ்தே இதை சாதனம் அந்த வேல்ஸ் நாட்டிலே அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. இந்த எழுப்புதல் எல்லாமே அந்தந்த சபை காலம் முடியும் பொழுது அந்த எழுப்புதலும் முடிந்து விடுகிறது. அந்த எழுப்புதலில் இதை யார் யார் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அவங்க அந்த எழுப்புதலுக்குள்ள வருகிறார்கள். தேவதூதன் இறங்கி பெதெஸ்தா கோட்டை கலக்குகிறான். கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்கி போறாங்களோ அந்த வாட்டர்ஸ், மூவிங் வாட்டர்ஸ், அந்த வாட்டர்ஸுக்குள்ள யார் அடியெடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிரும். ஆனா அந்த தூதன் கலக்கி விட்டு அவன் போன பிறகு அதுக்கு பிறகு தண்ணிக்குள்ள போன சுகமாவார். தண்ணி சுகமாக்கல, அந்த தூதன் அந்த தண்ணீர்ல இருப்பதனால அந்த வல்லமை புறப்படுகிறது. ஒரு காலத்தில் அந்த ஒரு தூதனை கொடுக்கிறார், அந்த தூதன் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துகிறான், அவன் தண்ணீரை கலக்குகிறான். தண்ணீர் இருந்தால் ஜனங்கள், ஒரு கலக்கு ஏற்படும் பொழுது அந்த ரீதிகளில் சிலர் உள்ள போகும் பொழுது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவங்க மீட்பாக்க அடைகிறாங்க. மறுபடியும் பறந்து தேவனுடைய குமாரன் குமார்த்திகளுமா. ஆனால் அந்த சபை காலம் முடிந்த பிறகு அந்த எழுப்புதல் முடிஞ்சு விடுகிறது. இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல், மகத்தான எழுப்புதல். இந்த மகத்தான எழுப்புதல் வந்து இதை ஏழாம் தூதன் மூலமாக அவர் கொண்டு வரும் பொழுது இந்த எழுப்புதலுக்கு வந்து இது ராச்சல்ல முடிவடைகிறது. ஹல்லேலூயா. நம்ம எட்டானல் சர்ச்சேஜில் வந்திருக்கிறோம். ஆமே
ஆமே.
முடிவே கிடையாது. இது ஏழாவது ஃபைனல், இது ஏழாவது ரீதல். அதனால ஏழாவது ரிவைவல் வந்து வரும் பொழுது இது முடிவு வந்து ராச்சராக இருக்கிறது. ஆண்டவர் வந்து இந்த ஏழு சபை காலங்கள் 2000 வருஷமாக புறஜாதிகளில் இருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் 7 தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தூதனும் தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டை ஒரு பிரக்கனை பண்ணுவது, அதான் ட்ரம்பட். அது அவன் ஊதும் பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆவியானவருடைய சத்து ஆவியான சொல்லுறது சபையில் சொல்லுறதை காதலர் கேட்க கடவன் அவர் வரும் பொழுது ரச்சிக்கப்படுகிறார். அப்பொழுது புல்னஸ் ஆஃப் ஜென்டைல் ஏற்படுகிறது. புல்னஸ் ஆஃப் ஜென்டைல் பிரஜாதிகளின் நிறைவு ஏற்படும் பொழுது அந்த கடைசி ஆத்மா ஏழாம் சபையின் காலத்தில் உள்ள கடைசி ஆத்மா இந்த எழுப்புதலுக்குள்ள வரும் பொழுது இதன் புல்னஸ் ஆஃப் ஜென்டைல் ஏற்படுகிறது. புறஜாதிகளின் நிறைவு நிறைவு வந்தவுடனே இதன் ராப்சர் வந்து விடுகிறது. இப்போ கிட்டத்தட்ட அது புல்னஸ் ஆகிட்டே வருது. இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் பாக்கி இருக்கலாம். அவங்களும் உள்ள வந்த பிறகு இந்த எழுப்புதல்ல கால் எடுத்து வச்சு அவங்க ஆவிக்குரியவர்களாக மாறும் பொழுது கர்த்தருடைய வருகை வரும். எத்தனை பேர்
விசுவாசிக்கிறோம்?
இங்க இருக்கிற ஒரு சிலர் ஒருவேளை அந்த எழுத்துதலுக்குள்ள வராம இருக்கலாம், நீங்க ஆவிக்குரிய பிரமா மாறாம இருக்கலாம், ஒருவேளை கடமையாக சர்ச்சைக்கு வரலாம், நீ எழுத்துதல் அடைய வேண்டும். இப்பொழுது வேர் ரிவைவல் ஏற்படுகிறது. கடலும் மணலும் நம்ம வர்றோம்னா நமக்கு ஒரு ஏற்பல் இருக்கிறது. நமக்கு ஏதோ சொந்த காரியங்கள்லாம் இருக்குது, பாடியோட தயாரா இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பொருட்படுத்தாம வார்த்தையை கேட்க வர்றோம்னா நமக்குள்ள அந்த எழுப்புகள் இருக்கிறது. அந்த வேர் ரிவைவல் இல்லைன்னா அவங்க வேர் ரிவைவல் அடையும் அல்லது கைவிடப்படுவாங்க. அந்த புல்னஸ் ஆஃப் ஜென்டைல் வரும் பொழுது சத்தியமானது அது யூதர்களுக்கு திரும்பிவிடும். பிரஜாதிகளினுடைய நிறைவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 11:25.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாகும்.
புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினப்புண்டாகும். இப்ப இஸ்ரவேலர்கள் கடினமா இருக்கிறாங்க, அவங்களை இருந்தே கடினப்படும். இங்க நிறைவு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா வந்து ஒவ்வொரு சபைக்காலமா வந்து கடைசி லிஸ்ட்ல வர்ற அந்த கடைசி ஆத்மா வரும் பொழுது நிறைவு ஏற்படுகிறது, ராப்சர் வருகிறது. ஆண்டவர் அங்கே திரும்பியிருக்கார், இவர்களுக்கு திரும்பியிருக்கார் அப்படின்னு பசுத்த பவுல் அங்கே சொல்லியிருக்கிறார். அதனால ஆசியா மைனர்ல வெஸ்ட் ஆசியாவில் இந்த சபையில் இருக்கிறது. இந்த ஏழு சபைகளையும் பசுத்த பவுல் தான் சாதித்திருக்கிறார். பவுல் போய் அங்க சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு கூட்டமான மக்கள் வரும்பொழுது ஒரு பாசலை ஏற்படுத்திட்டு போயிருந்தார். எல்லாமே பவுல் சாதித்த சபைகள் தான். எபேசு சிமினா பெர்கம தேத்தியரா சர்வை பிலதெல்பியா லவோதிக்கியா இந்த சபைகளுக்கு தான் இவர்தான். அவர் நிறைய சபைகளை சாதித்தார். அதுல வந்து இயேசு கிறிஸ்து இந்த ஏழு சபைகளை பர்டிகுலரா செலக்ட் பண்ணுகிறார். இந்த சபைகளுடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை, அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையானது வரப்போகிற ஏழு சபை காலங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒத்திருந்ததால ஆண்டவர் இதை தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். அது வரப்போகிற ஏழு சபை காலங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கிறது. நீ காண்கிற ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியா உள்ள தேச சிமினா பெர்கம தேத்தியரா சர்வை தலைவல்பியா லவதிக்கியா என்ன பட்டணங்களுள்ள ஏழு சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் அங்கே சொன்னது. அவன் அந்த ஏழு சபைகளுக்கு எழுந்தது. இயேசு கிறிஸ்து இந்த ஏழு சபையை சூஸ் பண்ணுகிறார். இவனுடைய கேரக்டர், இவனுடைய இருக்கிற குறைகள், இவங்கிட்ட இருக்க நல்ல காரியங்கள், இதை இதுக்கு எனக்கு இது வந்து வரப்போகிற ஏழு சபைக்கு அது வந்து அடையாளமா இருக்கிறது. இப்பொழுது லவோதிக்கியா சபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த லவோதிக்கியா சபை அன்னைக்கு அங்கே லவோதிக்கியா சபை இருந்தது. அது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெறுதிப்பா இருந்தது. அது ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தது, அநேக அங்கத்தினர்களை கொண்டதா இருந்தது. அதை சூஸ் பண்ணி அதுக்கு சொல்றது இப்ப நம்ம காலத்துக்கு அது பொருந்து. அதே போல தேத்தீரா சபையின் காலம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சபையின் காலம். ஏசபேல் போல அங்க பெண் பிரசங்கியாளர்கள் இருந்தாங்க. இப்ப வந்து பெந்தகோஸ்ல பெண் பிரசங்கியாளர்கள் அதிகமாயிட்டாங்க. பாஸ்டர் அம்மானே அவங்க சொல்லக்கூடாது. பாஸ்டர் அவங்கள பாஸ்டர் தான் கூப்பிடணும். அவங்க தான் அதிக பிரசங்கம் பண்ண. புருஷனும் பாஸ்டர், மனைவியும் பாஸ்டர். புருஷனை விட மனைவி தான் அதிக பிரசங்கம் பண்றாங்க. சென்னையில் எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டில் பெந்தகோஸ்ல வந்து அவங்க அந்த பாஸ்டர் வைப்பெல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க. அவங்க தான் அதிக பிரசங்கம் பண்றாங்க. அவங்க ராபோஜனம் கொடுக்காங்க, எல்லாமே செய்யறாங்க. எழுதி பாருங்க, அது தேத்தியரா சதை அப்படி இருந்துச்சு. எல்லாமே வந்து இங்க வரப்போகிற அந்த ஏழு சபை காலங்களில் நிலைமை எப்படி இருக்குங்கிற ஆண்டவர் அதை அறிஞ்சு அவர் செலக்ட் பண்ணி சொல்லும் பொழுது அந்த செய்தி வந்து இந்த ஏழு சபை காலங்களுக்கு அது சூட்டபிள் ஆகிறது. അതന്നുണ്ട് ദ മെസ്സേജ് ടു ദ എബേസിയൻ ചർച്ച് ഏജ് അതാ രണ്ടാം ഒന്നാം ഏഴ് വരയ്ക്ക് വാസിക്കും. ഒവ്വൊരു സഭയ്ക്കും കത്തറി ചൊല്ലുകാർ എബേസി സഭയും തൂതനക്ക് നീ എഴുത വേണ്ടത് എന്നവനിൽ ഏഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉലവകത്തിൽ ഏന്തിക്കൊണ്ട് ഏഴ് പൊങ്കുത്തുകളെ മധ്യ ഉലാപിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ചൊല്ലുകാവത് അന്ന് സഭയ്ക്ക് അവർ ചൊല്ലുകാർ എപ്പടി അവർ കാഴ്ച അടിക്കാർ ഏഴ് നക്ഷത്രങ്ങളെ വലതുകരത്തിൽ ഏന്തിക്കൊണ്ട് ഏഴ് പൊങ്കുത്തക്കുള്ള ഉലാപിക്കൊണ്ടിരിക്കുക സഭയും നടുവിലെ അവർ ഉലാപിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഉൻ കിരിയകളെയും ഉന്നുടേ പ്രയാസത്തെയും ഉന്നുടേ പൊറുമയും നീ പൊല്ലാതെ സഹിക്കൂടാമൽ ഇരിക്കുന്നതെയും അപ്പോസ്തൽ അല്ലാതവർ തങ്ങളെ അപ്പോസ്തൽ എന്ന് ചൊല്ലുകതെ നീ ചോദിച്ച് അവളെ പൊയ്യരെന്ന് കണ്ടെറിഞ്ഞതെയും നീ സഹിത്തുക കൊണ്ടിരിക്കുന്നതെയും പൊറുമയായിരിക്കുന്നതും ഞാൻ നാമത്തിന് ഇളപ്പടയാമൽ പ്രയാസപ്പെട്ടത് അറിഞ്ഞിരിക്കേ അന്ന് സഭയ്ക്ക് മുതലാവ് പുകഴ്ചയെ കൊടുക്കുക നല്ല കാര്യങ്ങളെ ചൊല്ലുക ഒരുത്തർ നമ്മൾ പാകുമ്പോഴത് അവനൊക്കെ നല്ല കാര്യത്തെ പാകണം കെട്ട കാര്യത്തെ മറ്റും പാകക്കൂടാതെ മുതലാവ് അന്ന് സഭയ്ക്കാൽ സഭയിലൊക്കെ നല്ല കാര്യത്തെ പാകര ഇവിടെ കാര്യങ്ങൾ നല്ല കാര്യങ്ങൾ ചൊല്ലുകാർ അതെന്തിന്റെ അവരുടെ ഇരിക്കുന്ന കുറയെ ചൊല്ലുകാർ ആണാലും നീ ആദിയിലെ കൊണ്ടിരുന്ന അൻപ വിട്ടാ എന്ന് ഉണ്ടെങ്കിൽ എനിക്ക് കുറയുണ്ട് അതൊക്കെ തന്നെ നീ അത് എപ്പി റെക്ടിഫൈ പണമെന്ന് ചൊല്ലുകാർ നീ വന്ന് കേട്ട് കഴിഞ്ഞാൽ നീ കേട്ട് തെറ്റിക്കൊണ്ട വകയെ നീ എന്ത നിലയിലിരുന്ന് വിളുന്താ എന്നതെ നനച്ച് മനം തിരുമ്പി നീ എന്ത നിലയിലിരുന്ന് വിളുന്തായ് അത നനച്ച് പാത്ത് മനം തിരുമ്പി ആദിയിലെ ചെയ്ത കിരികളെ ചെയ്തായാകെ ഇല്ലാവിട്ടാൽ നാം ശീഘ്രമായി ഉണർത്തിൽ വന്ന് നീ മനം തരുമാറ പക്ഷത്തിൽ ഉൻ വിളക്ക് തണ്ടെ അതിൽ നിന്ന് നീക്കിവിടുവേ അവൻ ആലോചന ചൊല്ലുകാ നീ മനം തിരുമ്പ് നീ ആദിയിലെ എന്ന അൻപ് വിട്ടിരിക്കാൽ നീ അത് മറുപടിയും നീ ചെയ്യേ അല്ല ഇല്ലാത്ത നാം ശീഘ്രമാ വരുവേ ഉന്നുടേ സഭയ്ക്കാൻ ശീഘ്രം മുടിയപ്പോത് അത് ഒന്നി 120 വർഷം താ ശീഘ്രമാ മുടിയപ്പോത് നാ ഉൻ വിളക്ക് തണ്ടെ ഉണ്ടെങ്കിൽ അതിൽ നിന്ന് നാം നിന്ന് നീക്കിവിടുവേൻ അന്ന ഒന്നൂർ ചൊല്ലുകാർ നാം വെറുക്കിന നിക്കൊള്ളായ് മനസ്സുടേ കിരിയെ നീ വെറുക്കായ് അങ്ങനെ നിക്കൊള്ളായ് മനസ്സുടേ കിരിയ ഒരു ഫാൾസ് ഡോക്ടറിൻ്റെ ഇരിക്കുന്നത് എല്ലാ ആദികളെയും നമ്പക്കൂടാതെ ഒരു മനുഷ്യൻ റൂട്ടിൽ എന്ന ആദി ഇരിക്കുന്നു പാകണം അവനുക്കുള്ള എന്ന ഡോക്ടറിന് ഇരിക്കുന്നു പാകണം കള്ള ഡോക്ടറിനെ വെച്ചെടുപ്പാണ് അവൻ മറ്റ ആത്മാവിൽ കിടക്കും ഒരു പാതി 100 പേരെ കെടുത്തിടുവാണ് അവൻ അന്യ ആദികളെ ഉള്ള അനുമതിക്കൂടാതെ അവൻ ചർച്ചയ്ക്ക് വരാനാലെ നമുക്ക് പ്രയോജനം നനയ്ക്കൂടാതെ അവൻ ആത്മാർക്കെടുപ്പാവേ അവനാണ് അതിന്റെ മിക്കവായി മനസ്സോടെ കിരിയെ ഇരിക്കുന്നത് നീ അത് വെറുക്കായി നാനും വെറുക്കരാതെ അപ്പൊ അതൊക്കെ അവനൊക്കെ അതെ കുറിച്ച് ചൊല്ലുക ഫോൾസ് ഡോക്ടറിനെ കുറിച്ച് ചൊല്ലുകാർ അത് ഒരു കിരിയായി ഇരിക്കുന്നത് പിന്നെ അത് ഉപദേശമാ മാറും അത് ഇപ്പോൾ വിത്തിൻ സ്റ്റേജിലെ ഇരിക്കുന്നത് അത് ഇന്നും വന്ന് വളരല്ല അതിനാല് നീ അത് വെറുക്കാൻ നാനും വെറുക്കേം ചൊല്ലി അവനവർ അത് പുകഴുകാർ അത് അന്നിന്റെ റിവാർഡ് ചൊല്ലുകാർ ആദ്യാണ് അവർ സഭയിലേക്ക് ചൊല്ലുന്നതേ കാടുള്ളവൻ കേക്കടവൻ ജയംകുളറിയവനോ അവനക്ക് ദേവന്റെ പരദേശി മത്തിയിലേക്കര ചീവർച്ചത്തിൻ കനിയെ പുഷിക്ക കൊടുപ്പേൻ എന്ന് എഴുത് ജയംകുളറവൻ യാര് യാർ അന്ന കാലത്തിൽ വന്ന് വാപ്പിക്കാതെ നിന്ന് തവറാണ് കാര്യങ്ങളെ മേർക്കൊള്ളുകാറുള്ളോ ഫോക്സ് ഡോക്ടറിനെ മേർക്കൊള്ളുകാറുള്ളോ അന്ന് ജയംകുളറവനുക്ക് അന്ന റിവാർഡ് കൊടുക്കുക അവർ പലം കൊടുക്കാർ എന്നാ പലം കൊടുക്കാറില്ല ദേവന്റെ പരദേശി മത്തിലെതിരെ ജീവവൃക്ഷത്തിൽ കനിയെ പുഷിക്ക കൊടുത്തേൻ എന്ന് എഴുത് ഇതുതാണ് സഭയുടെ മെസ്സേജ് ഇപ്പോഴത്തെ ഞാൻ ഡീറ്റെയിലാണ് നമ്മൾ പാക്കപ്പോ എബേസി സഭയും തൂതനക്ക് നീ എഴുത വേണ്ടത് എന്നവനിൽ അന്ന് എബേസി സഭയും തൂതൻ യാര് പൗൽ ഹല്ലേലൂയ
ആമേൻ
അപ്പോസ്റ്റൽ പൗൽ was the angel to the Ephesian church age. Hallelujah.
Amen.
രണ്ട് പേരെ വിളിക്കാറുണ്ട് പേതുരു പൗൽ അപ്പോസ്തലൻ നരബിയിലെ 3 പേരുടെ ഊഴിയത്തെ വാസിക്കണം പേതുരുടെ ഊഴിയം ഫിലിപ്പിയുടെ ഊഴിയം അപ്പോസ്തലന്റെ ഊഴിയം ഇതിൽ യാർ ഊഴിയം അധികമായി എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത് പൗലുടെ ഊഴിയം തന്നെ അധികമായി എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത് പൗൽ വന്ന് പ്രജാതികൾക്ക് അപ്പോസ്തലനായിരിക്കണം മനുഷ്യനാളെ ഏർപ്പെടുത്തല നാങ്ങൾ വോട്ട് പോട്ടോ ടി കെ ടേസ് ചെന്നാറ് വോട്ട് പോട ചെന്നാറ് അങ്ങ് പൗരി ദേവന് മന്ത് വോട്ട് പോട്ടാ എടുക്കപ്പെട്ട പേര് വോട്ട് പോട്ട എടുക്കപ്പെട്ട അവർ ചെന്നാറ് അവർ സഭയ്ക്ക് ചൊല്ലിയിരിക്കാറ് നമുക്കത് സരിപ്പെടുമ എന്നെല്ലാം കെട്ട കാര്യം ഉണ്ടോ അതെല്ലാം കടപ്പിടിപ്പാങ്ക മെസ്സേജിലൊക്കെ പാസ്റ്റുകൾ നല്ല കാര്യത്തെ കടപ്പിടിക്ക മാറ്റാങ്ക പെണ്ണാൻ ചെന്നാർ മോഹനം പോട ചെന്നാർ പെണ്ണാൻ ചെന്നാർ ഹൈക്കോർട്ട് മിനിസ്റ്റർ ഒരേ സഭയിൽ 5 കുളിയും എടുക്കണം என்ன செய்யறது? நான் தரவுக்கு ஒரு திக்கி தேசி வரணுமா? பாச சாமியில் பைக்கோட்டு மினிஸ்டர் விசுவாசிக்கல, இங்க ஒரே சபையில் வந்து இவங்களே நீ தீர்க்கதரிசி, நீ சுவிசேஷகர், நீ போதகர், நீ அப்போஸ்தலர், என்ன இது? இவங்க அப்போஸ்தலரா மாற முடியுமா? இவங்க வந்து தீர்க்கதரிசியா மாற முடியுமா? இவங்க பைபிள் டீச்சரா? எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பாருங்க. பாச சாமியில் பைக்கோட்டு மினிஸ்டர் விசுவாசிக்கல, இவங்களுக்கு என்ன பைபிள் தெரியுது, இவங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது, இவங்க தீர்க்கும் தீர்க்க தரிசி வர முடியுமா? இவங்க என்ன தீர்க்க தரிசனம் வரைக்கும், நீ தீர்க்க தரிசி, நீ பைபிள் டீச்சர், இவங்களே அங்கீகாரம் ஏற்படுத்திடுவாங்க. என்ன மாதிரி பிசாசு அவங்களை எப்படி வஞ்சித்து வச்சிருக்கான்னு பாருங்க. ஏழு சபைக்காரங்களுக்கு அவங்க பைபிள் மினிஸ்டர் கொடுத்திருக்கிறார். பவுல் வந்து புறப்பட்டு பிரதான் புறப்பட்டு ஏதோ அவரது ஒருத்தரை வந்து பாஸ்டரா எழுப்புறாரு, ஒருத்தரை டீச்சரா எழுப்புறாரு, ஒருத்தர் அனைவருக்கு சுவிசேஷத்தை சொல்றாங்க. இப்படி ஹோல் சர்ச்சையை வச்சுக்கிட்டா வச்சிருக்காரு ஒழிய, ஒரு லோக்கல் சர்ச்சில் அஞ்சு ஊழியர் கிடையாது. இவங்க அப்படி செஞ்சுட்டு தீக்கு தேசி சொன்னார், தீக்கு தேசி சொன்னார், தீக்கு தேசி சொன்னார், என்ன பைபிளோட ஒப்பிட்டு பார்க்க தெரியல? ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை, அவ்வளவு கேவலம். அவங்க வேலை நம்ம வேதனைப்பட வேண்டியதா இருக்கு. இவன் எப்படி ப்ராபர்ட்டா மாற முடியும்? நீ ப்ராபர்ட் அப்படி இவங்களே இவங்களே ஏற்படுத்துறது. அண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது, பவுல் சொல்லுகிறான் மனுஷனால ஏற்படுத்தப்படல. கலாத்தியர் 1:12 வசனம்,
யானதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசுக்கு சுவை அதை
எனக்கு. ஒரு மனுஷனால கற்றதில்லை, மனுஷனால் என்று நான் வந்து ஏற்படுத்தப்படல. ஒரு மனுஷன் என்ன பாஸ்டரா ஏற்படுத்தல. நான் வந்து தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இயேசு என்னை தெரிந்து கொண்டார். 15 அதே
அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்.
என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் ஒரு பாஸ்டர்னா தேவனால் அழைக்கப்படும், மனுஷங்களால் ஏற்படுத்தப்படக்கூடாது. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர் தேவனுடைய ஊழியம் அல்ல. அது ஆவிக்குரிய காரியங்களை அங்கே எதிர்பார்க்க முடியாது. பேதுரு வந்து நித்தசேனமில்லவனுக்கு அப்போஸ்தலா இருக்கிறான், யூதருக்கு அப்போஸ்தலா இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன வந்து பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக மாற்றி இருக்கிறார். அதே நிருபத்தில் 2:7 வாசிக்கலாம்.
அதுவும் அல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடி.
இயேசு கிறிஸ்து அழைச்சிருக்கிறார். இவங்களா வந்து நீ அப்படி போஸ்ட், இவங்களா போஸ்ட் கொடுக்கிறாங்க. போஸ்ட் கொடுத்து அப்போஸ்தலர் வந்திருக்கிறார், இதோ தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். இருக்கிறது ஒரு சபையில வந்து 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, அதுல 5 போஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த சபை ஊழியம் தலைவர் என்ன செய்யும்? ஒரு சீரவா தான் மாறும், ஆவிக்குரிய பிரமா இருக்காது. இங்க பாருங்க, தேவனால் பவுல் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனால் அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டவன், மனுஷரால் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன அப்போஸ்தலன்? இதோ இயேசு கிறிஸ்து அந்த பவுலை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேச சபையின் தூதனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வலதுகரத்தில் இருக்கிற முதலாவது நட்சத்திரம் பவுல், அவருடைய வலதுகரத்தில் இருக்கிற நட்சத்திரம்.
ஆமென்.
தேசிய சர்ச்சேஜ் வந்து 53 வருஷம் ஆரம்பிக்குது. 53 வருஷம் ஆரம்பிச்சு 170 முடியுது. ரொம்ப ஷார்ட் பீரியட், 120 வருஷம் தான் அந்த சபை காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிபி 33 அவர் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஆனா இங்க 53 ஆரம்பிக்குது. 20 வருஷம் என்ன ஆச்சு? 20 வருஷம் அல்பாத் சர்ச். ஹல்லேலூயா. ஃபால்ஸ் டாக்டின் வரும் வரும்பைக்கும் சபைக்காலம் ஆரம்பிக்கல. ஃபால்ஸ் டாக்டின் வந்த பிறகு நிக்கல்வாய் மதசுடைய கிரியை வந்த உடனே சபைக்காலம் ஆரம்பிச்சு. அது வரைக்கும் இது அந்த சபையானது தீட்டுப்படாமல் இருந்தது. அது பரிபூர்ண சபையா இருந்தது. அதான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள். அதன் பின் இந்த ஃபால்ஸ் டாக்டின் வந்த உடனே அந்த சபைக்கால ஆரம்பித்து விட்டது. 20 வருஷம் அல்பாச்சு. அதே போல இங்க 1963 வரும்பொழுது, 1906 இருந்து லவோதிக சபை 1963 வரும்பொழுது நம்ம வந்து லவோதிக அவற்றை வெளியே வந்துட்டு பிரைட் ஏஜ் வந்துட்டு. ஹல்லேலூயா. ஒமேகா. ஆனா இந்த சபைக்காலங்கள்ல அது இல்லை. இது வந்து என்னன்னா, ஒரு சபைக்காலத்துக்குள்ள இன்னொரு சபைக்காலம் இருக்குது. எபேசு சச்சினால வந்து அல்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. லவோதிக்கா சபைனா உலக லவோதிக்கால இருக்கிறது, நம்ம அதுல வந்து இது ஒமேகாவா இருக்கு.
ஹல்லேலூயா.
இன் பிட்வீன் 7 சர்ச் ஏஜஸ். இந்த செவன் ஜட்ஜஸ் இருந்து குறைவான செய்தி. இயேசு கிறிஸ்து இதுக்காக மத்தியஸ்த ஊழியம் செய்ய வேண்டியதா இருந்தது. அல்பா வந்து கரெக்ட் சர்ச்சு, ஒமேகா கரெக்ட் சர்ச்சு. அல்பா பிக்கே ஒமேகா, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அலுலியா, நான் எபேசு சிமின்னா பெருதமுமா இருக்கிறேன் சொல்லல, நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். முதல்ல வந்த சர்ச்சி பேட்டன் சர்ச்சி, அப்போஸ்தல நடவடிக்கைகள், மறுபடியும் அப்போஸ்தல நடவடிக்கை வந்திருக்கிறது. அல்பாவும் ஒமேகாவும் சேம் ஆயிருக்கிறது. அலுலியா. பசுத்த பவுலை ஆண்டை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பசுத்த பவுல் என்ன செய்தான், நான் சொன்ன பிரசங்கம் வந்து கரெக்டான பிரசங்கம், இதை தவிர வேற ஒரு பிரசங்கத்தை ஒருத்தன் பண்ணினால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். கலத்தில் ஒன்னு எட்டு,
நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வாழ்த்திருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன்.
இது நான் சொன்ன இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை நாங்களாவது, அவன் என்ன சொல்றான், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தாரு, அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க. பவுலுடைய டீச்சிங் தான் கரெக்ட். ஒருவேளை பவுல் பின் வாங்கி போயிட்டு அவனே வந்து கொஞ்சம் விகற்பமா பேசினா கூட அதை நீங்க நம்பாதீங்க, நான் இப்ப போதிக்கிறேன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அவன் பின்வாங்கி போக மாட்டான், கண்டிப்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க. சத்தம் கொஞ்சம் வஞ்சிப்பான் வேண்டாம், உடனே அவங்க தெளிவடைஞ்சிருக்காங்க, நம்ம போறது தப்புன்னு நினைச்சிருவாங்க. தண்டி மாதிரி சேத்துலயே கிடந்து உருள மாட்டாங்க, பசுமாடு மாதிரி தவிழ்ந்தா டக்குன்னு எழும்பிடுவாங்க. இது பன்றி உணர்ந்துகிட்டே இருக்கும். எதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒருவேளை நான் வந்து திறல் வந்து கொஞ்சம் ஏதாவது தவறா சொல்லிட்டேன்னா அதை நான் நீங்க வந்து இல்லை, இப்ப நான் சொல்ற மெசேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அதனால நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது உங்களுக்கு வேற ஒரு சுவிசேஷத்தை போதித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சபிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இந்த காலத்தில் இருக்கிறாங்க, இப்ப இந்த மெசேஜ் அவர்ல இருக்கிறாங்க. பாலுடைய டீச்சிங் தான் ஸ்டாண்டர்ட் டீச்சிங். சொல்கிறார் பால் என்ன போதித்தாரோ அதை நான் போதித்தேன், அதை தவிர வேற காரியங்கள் ராபோதின இல்லை அப்படி இப்படின்னு பல காரியங்களை மாறுபாடான காரியங்களை போதிக்கும் பொழுது சபிக்கப்பட்ட அவங்க கூட போய் நம்ம ஐக்கிய வைக்கலாமா, அவங்களுடைய பங்கன்ல போய் நம்ம கலந்து கொள்ளலாமா, அவங்க மேரேஜில் போய் கலந்து கொள்ளலாமா, அவங்களுடைய பிள்ளைகள் மேரேஜில் போய் கலந்து கொள்ளலாமா. அதான் ராங் தாட்டின் தெரியுது, நம்ம இருந்துட்டு அவனை தெரியப்படுத்தணும். அமெரிக்காவே ஒரு வைராக்கியம் காமிக்க முடியல. பைபிள் சொல்லப்பட்டது வசனம் சொல்லிட்டு சதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. ஆக சதிக்கப்பட்டவங்களோட நம்மதையே ஏன் ஐக்கியப்படுறது, நமக்கு அந்த வைராக்கியம் தேவைப்படுகிறது. பவுல் எவ்வளவு வைராக்கியம் நான் சொல்லுகிறார், அவன் சதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் என்றால் பவுல் நேடர் டிவியேட்டட் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். பவுல் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகவே இல்லை. ஹல்லேலூயா. வார்த்தைக்காக உறுதியாக நின்றார். பவுளுடைய உள்ளத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அற்புதத்தினால் ஆசீர்வதித்தார். லிஸ்தீரா என்ற இடத்துக்கு போகும் பொழுது மரபனை எழுது என்றால் கத்ரா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது நடக்கிறார். அப்போ சில 20வது ஐதீக என்கிற வாலிபன் மாடியிலிருந்து கீழே வந்து செத்து போய்விட்டார். ஏதோ அவனை எடுத்து அணைத்துக் கொண்டு ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு உயிர் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. 2:12 அநேக அற்புதங்கள் நடந்தது. எபேசு சபையிலே போகும்பொழுது, எபேசு பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்கே கச்சிப்பை கொண்டு அவனுடைய கச்சிப்பை கொண்டு வியாதி செய்தால போட்டால் உடனே சுகமாயிட்டு பெரிய அற்புத அபாரங்கள் நடந்தது. 2:12 வாசிக்கலாம்.
பவுலின் கைகளாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தொல்லினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவங்க விட்டு புறப்பட்டன.
சரி, இதே பவுலுடைய ஊழியமானது பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அவன் வந்து முதலாம் சபையின் தூதனாக இருக்கிறான். ஆமென்,
ஆமென்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிட்டி ஆஃப் எபேசிஸ், எபேசி பட்டணத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். அப்போ சில காலத்தில் மூணு பட்டணங்கள் முக்கியமான பட்டணம். முதல்ல வந்து ஜெருசலேம். அப்போ சில 2வது எருசலேமில் மேலறையில் அவங்க பசுத்தாவி பெறுறாங்க. எருசலேமில் தான் அப்போ சில இருக்கிறாங்க. எருசலேமில் தான் சபை ஸ்டார்ட் ஆகிறது. பெந்தகோஸ்தர் நாளில் மேலறையில் அந்த சர்ச்சு வந்து இன்னாகிரேட்டட், லார்ட் போர் தி ஹோலி ஸ்பிரிட் அப்பான் தம். இதை கர்த்தர் அவங்க மேல பசுத்தாவியை ஊற்றினார். அது எருசலேமில் நடந்தது. 13வது அந்தியோகி சபையை வாசிக்கிறோம். அந்த அந்தியோகி என்ற இடத்துல பவுலும் அங்கே பர்ணபாவும் போகும் பொழுது அங்கே சில வருஷங்கள் தங்கி அங்கே போதிக்கும் பொழுது இதுவரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு பேரு சீசர்கள், அவங்களுக்கு பேரு டிசைபிள். இப்பொழுது அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று முதலாவதவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்தியோகத்தில் ஒரு பெரிய சபை, பாவம் வந்து பர்ணபாவம் அங்கே பெரிய டீச்சராக இருந்து ஒரு கூட்டமாக ஜனங்களை ஆதாயம் பண்ணி ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை ஏற்படுத்தினார்கள். அநேகர் அங்கே சேர்க்கப்பட்டார்கள். அது வந்து முக்கியமான ஒரு பட்டணம் அந்தியோகி. அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம். அதன் பின்பு இது அப்போஸ்தலர் 19:20 நம்ம வாசிக்கும் பொழுது அதுதான் எபேசு, மூணாவது பெரிய சபை வந்து எபேசு. எபேசு வந்து தேர் சிட்டி, ஆனால் அது ஒரு ரிச் சிட்டி, அது ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள சபை. அந்த திமத்தையும் வந்து பவுலுக்கு பின்பு பாஸ்டராக இருந்திருக்கிறார். அதன் பின்பு யோவான் அங்கே வந்து பாஸ்டராக இருந்து மறித்திருக்கிறார். அந்த சபை வந்து விசேஷித்த ஒரு சபை. யோவான், மரியா, பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு எல்லாருமே அங்கதான் புதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே அந்த சபையிலே வாழ்ந்து மறித்திருக்கிறார். எபேசு என்றால் என்ன அர்த்தம்? எபேசு மீன்ஸ் ரிலாக்ஸ்டு, ஏதாவது வழுதி போறதுன்னு அர்த்தம். ஏன் இடாச்சு குறி தவறி போறதுன்னு அர்த்தம். அது நல்ல நோக்கத்தோடு போச்சு, ஆனா பிறகு தடைச்சு. அதே போல ஆரம்பத்தில் ரொம்ப ஃபயரா வந்துட்டு இடையில வந்து நம்ம தவறி போயிட்டோம்னா வழுவி போனா எபேசு என்றால் ரிலாக்ஸ், வழுவி போறது. முதல்ல ஆவியில் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ஃபயரா இருந்தாங்க, உன்னதமான ஒரு சபையாக ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அந்த எபேசு சபையானது பேக்ஸ்லைடிங் ஆனது. அங்கே வந்து எபேசில் இருக்கிற மக்கள், புறஜாதி மக்கள் வந்து டயானா என்பதான, தியானால் என்பதான தெய்வத்தை வழிபட்டார்கள், தன் தெய்வத்தை வழிபட்டார்கள். டெம்பிள் ஆஃப் டயானா, இவர்கள் அந்த தியானாவினுடைய அந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயிலாக இருந்தது. ஆசியாவிலிருந்து பல பகுதியில் இருந்தவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு வருவார்கள். அந்த கோயில் வந்து அவங்க புறமகசர்களுக்கு பெரிய ஒரு கோயில், அது ஒரு பெண் தேவதை. அதனுடைய ரெண்டு கரங்களும் இரும்பு கரங்களாக இருக்கிறதாம், ஷேப்லெஸ் ஃபிமேல் கோட். அதுக்கு ஒரு நல்ல ஷேப் இல்லை, வித்தியாசமாக இருக்கிறது அந்த பெண் தேவதை. சில இந்து வைப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும், அந்த விக்கிரகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லை, ஒரு நிமிஷம் பார்த்தோன்ன போயிடணுமா, அவ்வளவு கூட்டம். அதே போல தியானம் ஆளுகள் ரொம்ப பெருசு, லட்சக்கணக்கான வருகிறாங்க. ஏதோ ஆனா அந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காதான், ரொம்ப அலங்கோலமான ஃபிமேல் அந்த இமேஜாக அது காணப்படுகிறது. அது இரும்பு கரம் என்ன செய்திருந்தால் கிறிஸ்தவர்களை ஒடுக்கிறதாக இருந்தது. அவருடைய பிரீஸ் வந்து ஈனாக்ஸ், அதாவது அன்னவர் ஆக்கப்பட்டவர்கள், அன்னவர் ஆக்கப்பட்டவர்கள், அன்னவர்கள் தான் அங்கே வந்து அதனுடைய பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர் தாசிகள் அங்கே இருந்திருக்கிறார்கள். விவாகமாகாதபடி அவர்கள் வந்து பெண் பூசாரிகளாக இதை அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவனுடைய பிரதான பூசாரி வந்து அவன் அரசாங்கத்தோடு தொடர்புள்ளவனாக இருந்தார். அவனுடைய பேட்ரான், அவனுடைய என்ன செய்வந்தால் அவனுடைய ஹை பிரீஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் பவர் அவனுக்கு இருந்தது, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. அதனால எல்லாரையும் சிலேசா வச்சு அவன் அந்த கோயில் மேல ஆதிக்கம் செலுத்துவது. அதே போல அரசியல்வாதிகள் தான் இந்து கோயில் மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க, ரவுடிகளை வச்சு கொலையும் பண்ணுவார்கள். அதே மாதிரிதான் அங்க ஒரு பொலிட்டிக்கல் பவர் அங்க இருந்தது, அவங்களை அது வந்து பிடித்து வைத்திருந்தது. இது அந்த பீப்புள் வந்து அந்த பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கும் பொழுது லக்ஸூரியஸ் லைஃப், ஆடம்பர வாழ்க்கை, உல்லாசமான வாழ்க்கை, ஃபில்டி பிளஷர், அசுத்தமான வாழ்க்கை செய்கிறவர்களா இருந்தார். அதனுடைய பீஸ், அதனுடைய பெண் பூசாரிகள், அதனுடைய மடத்து இவ தலைவர்கள் எல்லாம் அவிதமான ஒரு வாழ்க்கை. தற்காலத்திலையும் நம்ம அதை தான் பார்க்கிறோம். அதனால அதிகமான ஒரு டெம்பிள் வர்ஷிப் தான் அங்கே இருந்தது. அந்த இடத்துல தான் பவுல் அந்த சபையை சாதித்தார். அந்த சபை உன்னதமான சபையா இருந்தது. 3 இயர்ஸ் வந்து பவுல் வந்து அந்த பாஸ்டரா இருந்தார். பாஸ்டராக இருந்து அந்த சபையை வந்து கர்த்தருக்குள்ள வழிநடத்தி உன்னதமான ஸ்டேஜில் கொண்டு போனாங்க. இதை பர்னபாஸ் வந்து அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து இவ்விடமாக கொண்டு போகும்போது பிரஜாதி மக்கள் டயானாக வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சத்தாவுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. பின்பு இந்த சபை வீழ்ச்சி அடைகிறதை நீங்க அதான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தொடர்ந்து வெளிப்படுத்தல் 2:1 வாசிக்கலாம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை
2:1 வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்தோவில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்க சொல்லுகிறதாவது.
இது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவத்தின்களாலே உலாய். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் விதமாக வெளிப்படுத்துகிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துகிறார், 7 நட்சத்திரங்களை வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவளத்தின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டும்தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பசுத்தாவி 3 பேர் கிடையாது. அவர் ஒருவரே சபைக்கு தலையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே பிதா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? பிதா உலாவிக் கொண்டிருந்தார் அங்க போல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும், ஜீசஸ் அலோன் வாக்கிங் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் 7 சர்ச்சஸ் அல்லேலூயா. 7 பொன்குத்துமார் மட்டுமே உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ ஹோலி ஸ்பிரிட் பசுத்தாவியானவரங்க உலாவுறான்னு சொல்லல. இதோ அவரே பசுத்தாவியா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய லைஃப், அவருடைய ஜீவனானது அந்த சபையிலே இருக்கிறது. ஆமென். அவரே நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கம் முடியுமா இருக்கிறார். அவரே அல்பா ஒமேகாவா இருக்கிறார்.
ஆமென்.
நம்ம வந்து அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். வி பிலாங் டு ஹிம். ஆமென். அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் நம்ம நேசிக்கிறோம். எதை நேசிக்கிறோம்? அவரே நம்முடைய ஆத்ம நேசம். Our relationship to God and has only relationship to you, Jesus, Jesus alone. அதனால ஆண்டவர் உங்களுக்கு, நான் மாத்திரம்தான் உங்களுக்கு, உங்க மத்தியில் நான் மாத்திரம்தான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். I am the Father, I am the Holy Spirit. Hallelujah. என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
7 ஸ்டார்ஸ் வந்து அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
அவர் ரைட் ஹேண்ட் எதை குறிக்கிறது? அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. பவர் அண்ட் அத்தாரிட்டி. இந்த 7 ஊழியக்காலும் இயேசுக்கு சொல்லிய பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க. பவுல் வந்து தேவனுடைய வல்லமையினால இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
அவனுடைய மூலஞானத்துல பிரசங்கம் பண்றான். அவன் சுய பலத்துல அவன் ஜீவிச்சுட்டு இருக்கான். இல்ல, அவன் தேவனுடைய பலத்துல ஜீவிக்கிறான். தேவனுடைய ஆவியில ஜீவிக்கிறான். அவனுடைய லைஃப் அவனுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் உண்மையான ஊழியக்கார். நீ என்னுடைய வலது கருத்தில் கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும், 7 பொன்புக்கு துறைக்க ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைக்கால 7 சபை தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்கும் 7 சபைகளாம். வெளிப்படுத்த 1:20 நம்ம வாசிக்கிறோம். இதை தேவன் தம்முடைய வல்லமையினாலே அந்த ஊழியக்காரர் வைத்திருக்கிறார்.
ஆமென்.
மத்திய பாடத்து 28:18 வாசத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவரே வந்து ஜீவனை தருகிறார். சோர்ஸ் ஆஃப் லைஃப் நமக்குள்ள இருக்க ஜீவன் அவர். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அல்லேலூயா.
செவன்
கோல்டன் லாம்ப்ஸ் மத்தியில் உலாவிக்கு, 7 சபைக்காரர்கள் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலா. நல்ல பழைய ஏற்பாடுல இந்த குத்து விளக்கு வந்து பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கு. சுத்த பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கு. யாத்திரான 25:31 வாசிக்கிறோம். அது வந்து அதை கோல்டு எதை குறிக்கிறது? தயற்சி. அல்லேலூயா. தெய்வீகத்தை குறிக்கிறது. நம்ம ஹியூமனிட்டி அண்ட் டயட்டி நமக்குள்ள சேர்ந்திருக்கு. வெளியே பார்த்தா நம்ம மனுஷன், உள்ளுக்குள்ள பார்த்தா கத்தர். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள கோல்டு, வெளியே மண். இந்த சைரம் மண், மண் பாண்டம். ஆனா இதுக்குள்ள கோல்டு. ஹல்லேலூயா. அதான் பொன் குத்து, பொண்ணா இருக்கிறது. குத்து விளக்கு இது, அந்த குத்து விளக்கு எப்படின்னா அடிப்பு வேலையில செய்யறாங்க. அதை வந்து தீயில போட்டு பொண்ணை வந்து உருக்கி மோல்டு, டையில போட்டு ஒரு மோல்டு பண்ணி அந்த குத்து விளக்கை தயாரிக்க கூடாது. அதை என்ன செய்யணும் என்றால் தங்க கட்டிய வந்து அடிச்சு 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 செய்யணும். அலுமினிய பாத்திரத்தெல்லாம் அங்க அந்த அலுமினிய கம்பெனி பக்கத்தில் போனீங்கன்னா டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டு கிடப்பான். அடிப்பு வேலையில செய்வது. அதேபோல அடிச்சு அதை வந்து சப்பி அதை வளர்ச்சி அதை குத்துவிளக்க மாத்தணும். அடிப்பு வேலையில செய்யப்பட்டது அந்த அந்த குத்துவிளக்கு. அதே போல ஆண்டவர் நம்ம எப்படி அடிப்பு வேலையில செய்யற அதுலயும் உபத்திரங்கள் சோதனைகள் போராட்டங்கள் சிக்ஷைகளை கொடுத்து அடிச்சு அடிச்சு நம்ம வந்து குத்துவிளக்காக மாற்றுகிறார். அதுலயும் வெளிச்சமாக மாற்றுகிறார். பீட்டன் கோல்டு பீப்புள் பீட்டன் வேலைச்சுடு இதோ நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். ஆமே எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நன்மைக்கு எதுவாக பிடிக்கிறது. அது நம்முடைய கேரக்டரை வந்து அது சுத்திகரிக்கிறது. அதன் நின்று அந்த சபையை அவர் புகழிறதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு மூணு வாசிக்கலாம்.
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத் நிமித்தம் இடைப்படாமல் பிரயாசப்பட்டதையும்
ரொம்ப புகழுகிறார். ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியை நம்ம பார்க்கும் பொழுது இவங்கிட்ட இவ்வளவு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. சில ஜப கூட்டத்தில் நான் அவங்களை பத்தி சொல்றது உண்மைதான். அது பாசிட்டிவ் சைட நான் சொல்றேன், ஏதோ வீண் புகழ்ச்சி கிடையாது, உண்மைதான். அதே போல ஒவ்வொரு சகோதர சகோதரையும் பார்க்கும்போது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஆமே இயேசு கிறிஸ்து அந்த சபையை பார்க்கிற அங்க வந்து உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்குது அப்போ சில அல்லாதவர்கள் தங்களை அப்போ சில என்று சொல்வதை சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறது என் நாமத்தினத்தை அடைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஏதோ நல்ல காரியங்களை சொல்லுகிறார்.
ஹலலூயா.
ஆண்டவர் முதலாவது அந்த சபையை புகழுகிறார். நல்ல காரியங்களை புகழ இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி தியாகத்தில் பார்த்தா என்ன சொல்லுவார், இந்த சபையை பார்த்தா என்ன சொல்லுவார், எத்தனை சபை மெசேஜ் சர்ச்சில் இருக்கு, இந்த சபை வந்து என்னுடைய வார்த்தையில மாஞ்சியா இருக்கிறாங்க, ஜபத்துல உறுதியா தைத்திருக்காங்க, வாஷிங் போயிருப்பாங்க, விழிப்பு ஜபத்துக்கு வராங்க, காலையில வராங்க, ஈவினிங் வராங்க, என்ன எப்பொழுதுமே தேடுறாங்க, அந்த பாஸ்டர் அவங்களை ஜபத்திலையும் வார்த்தையிலையும் நடத்துகிறார். ஹலலூயா. ரொம்ப கட்டிப்போடு பிரசங்கம் பண்ணி அவரை ஒழுங்குக்கிறவமா வச்சிருக்கிறார். ஹலலூயா. உன்னை நான் பாராட்டுறேன்னு
சொல்லுவேன்.
உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹலலூயா. இது அவர் நம்ம மதாவது புகழுகிறார். சீசனில் நாமத்துக்கிட்ட ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் பலனை அடையாமல் போக மாட்டோம். ஆமே. ஆண்டவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனால அந்த சபையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த சபையில் இருக்க நல்ல காரியத்தை பார்க்கிறார். ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியும் அவர் பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிற நல்ல காரியத்தை நல்ல கிறிஸ்டியன் கேரக்டரை பார்க்கிறார். ஆமே. நம்ம வந்து உலகத்தின் பாவத்தை வந்து செப்பரேட் ஆகியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு ஒபீடியன்ட் ஆகிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தை நம்ம வெறுத்திருக்கிறோம். ஆமே. நம்ம வந்து எல்லா ஜுவல்ஸ் உலக காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து வார்த்தை மேல அவ்வளவு அதிக பாசம் வைக்கிறத அவங்க நீ வந்து அதிகமா பிரயாசப்பட்டிருக்கிற என் நாமத்தின் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிற நீ பொல்லாதவர்கள் உங்களை சுற்றி வார்த்தைக்கு விரோதமா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. மெசேஜ் ஆதரவு வித்தியாசமான டாக்டிங் உடல அதெல்லாம் நீ சகிச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய காரியம் என்னன்னா இந்த சைக்கிள் தான். மெசேஜ் ஏதாவது விசேஷமானது அதை சொல்ல வேண்டிய விதமா சொல்லாம குழப்பி வச்சுக்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்து நம்ம சகிச்சுட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் உதவனால அழைக்கப்படாதவர்கள் அவங்க தன்னை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். தன்னை அப்போஸ்தலர் இருந்தாங்க அப்போஸ்தலர் குழுக்கள் இருக்காங்களாம். அப்போஸ்தலர் பெரிய ஊழியம். பவுல் தான் அப்போஸ்தலர். இவங்க அப்போஸ்தலர் போஸ்தலர் அருளையிடுறாங்க. அவங்க அப்போஸ்தலர் அல்ல. நீ சோதித்து பார்த்து அவள் பொய்யர் என்று நீ கண்டறிந்திருக்கிறாய். நீ அதெல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறாய். நீ பொறுமையா இருக்கிற என்ன காரியங்கள் யார் எப்படி போனாலும் நம்ம பொறுமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் சகிச்சு கொண்டிருக்கிறோம். சகிப்பு தன்மை ரொம்ப அவசியம். ஒரு வீட்டில் நாலு பேர் ரொம்ப தான் இருப்பாங்க. அதுவும் சகிக்கத்தான் செய்யணும். ஒரு சர்ச்சில் நாலு விதமா இருக்கத்தான் செய்வாங்க. அதையும் நம்ம சகிச்சுதான் ஆகும். இன்னும் நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் நாலு விதமா இருக்கிறாங்க. நம்ம வேலை பார்க்கிற இடத்துலயும் நாலு விதமா இருக்க. முதலாவது அதை சகிக்கணும், ரெண்டாவது அதை எப்படி ஜெயிக்கணும் பார்க்கணும். ரெவல்யூஷன் சர்ச் ஏஜ் ஆண்டவர் ஒரு ப்ராபட்டை கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ப்ராபட் வந்து எக்ஸாக்டா வார்த்தைக்காக நிற்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை விட்டு டீவியேட் ஆகல. மற்றவங்க செய்யற தவறு நமக்கு எச்சரிப்பா இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அவங்கிட்ட இருக்க நல்ல காரியம் நம்ம மாதிரியா எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படிதான் பார்ப்பேன். நான் தென்னக சபையில் பேசவா இருந்தேன், எல்லா தென்னக சச்சி சூத்தி வந்தேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்னு கூட விட மாட்டேன். அப்ப நான் சைக்கிள் தான் வச்சிருந்தேன், சைக்கிள்ல சென்னையில எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நேரடியா போயிட்டு அங்க பார்க்கும் பொழுது எனக்கு திருப்தி வரல. அதே போல இந்த மெசேஜ் ஆர்டர்ல எல்லா சபையும் போயினேன், எல்லா சபையிலும் போயிட்டு இத சில காரியங்கள் வந்து எனக்கு எச்சரிப்பா இருந்தது. நல்ல காரியங்களை எடுத்துக்கிடலாம், இத மற்ற காரியங்களும் எச்சரிப்பா இருந்தது. இப்பொழுது நமக்கு எல்லா மெசேஜும் கிடைச்சிட்டு எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிறது, பைபிள் இருக்கிறது, நம்ம அங்கெங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கிறது. அவங்களுடைய வழி நேரத்தில் எல்லாமே எங்கேயும் போறதில்லை. Hallelujah. Get back to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்பணும். மற்றவங்க செய்த தவறு வந்து அதை நினைச்சு நம்ம வேதனைப்படுவோம், சைத்துக் கொண்டிருக்கிறோம், அது நமக்கு எச்சரிப்பு. அவர் செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. அகசியம் பீட்டர் ஐயாட்டா இருக்கிறான், அவர் செஞ்சது நான் செய்யக்கூடாது. அப்ப நல்ல காரியம் இருக்குது, ஆனா சில காரியங்கள் ஒன்று ஒழுங்குக்கு மாறா இருக்குது, அதை நான் கடைப்பிடிக்கல. அதே போலதான் நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம வாழ்கிற காலத்தில் இருக்கிறதான இந்த தவறுகள் எல்லாம் நம்ம சகித்துக் கொண்டு அதை நம்ம ஒரு எச்சரிப்பா வச்சுக்கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், நான் போன பிறகு கொடிதான ஓனாங்கள் வரும் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்ல 20:29 வாசிக்கலாம்.
நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும்.
இது மந்தையை தப்பவிடாத கொடிதான பதினேசிசனுடைய பாசர் வந்து அந்த பால் தான். அவங்க எபேசி சபையின் காலத்துக்கு அதை தூதனாக தெரிந்து கொள்ளும் பொழுது பவுல் சொல்லுகிறார், எபேசி சபை மூப்பர்களை அழைத்து என்ன தெரிந்தால் அவர் சொல்லுகிறார், நான் போன பிறகு கொடிதான ஓனாய்கள் வரும், கிரீவியஸ் உல்ஸ் வரும். அவங்க வந்து உங்களில் சிலர் வந்து தவறான காரியங்களை போதித்து ஜனங்களை வந்து திருத்திடுவாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம்.
உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன்.
இதோ உங்களில் சிலர் வந்து மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். நான் 3 வருஷம் கண்ணீரோடு உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து உறுதியா இருங்க, அதனால தேசிய சபை வந்து பேக் ஸ்லைடிங் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்னபடியே அது கொஞ்சம் வழுவி போச்சு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அந்த விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ சொல்ல 19:11 அவர் வந்து அந்த சபையை சாபிக்கும் பொழுது அங்க வந்து கேட்கிறார், சில சீசர்களை பார்க்கிறார், நீங்க எந்த நேரத்தில் ஞானசானம் எடுத்தீங்க? நாங்க வந்து யோவான் கொடுத்த ஞானசானம். அப்படியானால் நீங்க மறுபடியும் ஞானசானம் பெறணும். நீங்க பசுத்தாயி பெறணும்னா அந்த ஃபார்முலா வந்து கத்து பாவம் மணிக்கு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெற வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் கொடுக்கிறார். பின்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் சர்ச்சை நடத்துகிறார், நிறைய பேர் அங்க வர்றாங்க. அதை முன்பு மந்திரவாதிகள் தான் வந்து அற்புத அடையாளம் நடக்கிறது. மந்திரவாதிகள் 50,000 வெள்ளிக்காசு பெருமான மந்திர புஸ்தகங்களை தீ கொளுத்தி அவங்க கிறிஸ்தீனா மாறிட்டாங்க. எதேசு சபையில ரொம்ப அற்புதங்கள் நடந்து அந்த சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அந்த சபையை சாதித்து அந்த சபையை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்தது அந்த அப்போஸ்தலர்கள் பசுத்த பவுல். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறார். ஒரு பாசரை கொண்டு வர்றாரு, அந்த பாசர் பாடுபடுறாரு, அந்த பாசரை வச்சுதான் இந்த சர்ச்சு ஒன் மேன் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அது இருக்கு. அதை யார் அப்ரிசியேட் பண்றாங்களோ அவங்களும் வந்து ஆண்டவர் வந்து பசுத்தாவினால முத்தரிக்கிறார். யார் முறுமுறுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வீழ்ச்சி அடைகிறார். அவரு ஒரு மனுஷன் தானே, சாதாரண ஆள் தான். அவங்கள போல சாதாரண ஆள் தான், ஆண்டவர் அந்த போஸ்ட்ல வச்சிருக்கிறாரு. வெளித்தோட்டத்துக்கு அவர் சாதாரண ஆள் தான், ஆண்டவர் அழைச்சிருக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப தூசித்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொள்றாங்க. மோசே சாதாரண ஆளு தான், அவனுக்கு ரொம்ப முறுமுறுத்த எல்லாரையுமே ஆண்டவர் சாவடிச்சுட்டார். நீங்க யாரும் அதை தாண்ட முடியாது, நீங்க இங்கேயே சாகணும், சுத்தி சுத்தி அங்கேயே சாகடிச்சிட்டார். ஆனா காலேப்பும் யோசுவான்னு அதை அப்ரிசியேட் பண்ணாங்க, அதனால அவங்கள அந்த தேசத்துக்கு கொண்டு சென்றார். இது ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார், ஜனங்களுக்கு அது புரியல. ஆண்டவர் ஒரு உண்மையான ஊழியக்காரன் வைக்கும் பொழுது அதை ஆதரிக்க வேண்டும். நம்ம அவர் மூலமா அவருடைய வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் செய்த ஊழியத்தில் நம்ம ஒரு பங்காளியா இருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தான் அதை கொடுக்கிறார். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் யார் மேல வச்சிருக்கிறார் அவருடைய, அது ஏற்பாடு. அது நான் எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சுமக்கணும். உங்களுடைய ஆத்மாவை குறித்து உத்தரவாதம் செய்யும் பொழுது அப்படி வைக்கும் பொழுது அதை ஆதரிச்ச ஆசீர்வாதம் அதற்கு விரோதமாக செயல்பட்டு முறுமுறுத்த சாபம். எத்தனை பேர் முறுமுத்துட்டு போயிருக்கிறாங்க. நல்ல பழகாங்க, தரவு ஒரு மாதிரி வித்தியாசமா தீய பண்ணுவாங்க. பாஸ்டர் சாதாரண ஆள் தான், உங்களை விட சாதாரண ஆளா இருக்கலாம், உங்க பாயில சீப்பா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்காண்டமா? பசுத்த பவுல தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், கண்ணில் எப்பவும் அவனுக்கு தண்ணீர் வடியும். நீங்க உங்க கண்ணை கூட எனக்கு பிடுங்கி கொடுத்துடலான்னு நீங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? கலாத்தியா சபையில உள்ளவங்க பிறகு எப்படி நீங்க பின்வாங்கி போனீங்கன்னு கேட்கிற புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை வஞ்சித்தவன் யார்? உங்களை கலத்திரவன் தரிப்புண்டு போனாலும் நலமா இருக்கும், அவன் தரிப்புண்டு போனாலும் அவன் செத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். கொண்டாந்து உங்களை விருத்த சேவை பண்ணணும்னு சொல்லிட்டானே, உங்களை நான் எவ்வளவு பிரசவத்தை நான் பிரசவித்தேன், உங்களை கத்தருக்குள்ள எப்படி கொண்டு வந்தேன், நீங்க சீக்கிரமா இப்படி விலகி போனீங்களேன்னு சொல்லி. ஆனா பசுத்த பவுல் கலாச்சாரத்தில் நிருபத்தில் நம்ம அதிகமா வாசிக்கிறோம். இப்ப இந்த ஆண்டவர் அவர்களை புகழுகிற, நீங்க விதமான இழைப்படையாமல் பிரயாசப்பட்டீங்க, நல்ல காரியங்கள்லாம் இருக்கு, அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்? ரெண்டு நாள் வாசிக்கலாம்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு.
இல்ல, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அதுக்கு பிறகு என்ன வேர்டு சொல்லுகிறார்னா, ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷா சொல்றாரு. ஏழு சபை காலங்கள் புஸ்தகம் உங்களுக்கு ஒருவேளை ஆங்கிலத்தில் வேணும்னு கேட்டா கூட நான் உங்களுக்கு தாரேன். ரொம்ப அழகான புஸ்தகம், அழகான பிரிண்டிங், அதுல இருக்கிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். டாக்டர் லீ வேல் என்கிறவர் அதை எழுதியிருக்கிறார். இயேசு கிருஷ்ணனுடைய வெளிப்பாடு ரெண்டு பெரிய பாகத்தை போதிச்சதை புஸ்தகமா எழுதியிருக்கிறார். பெரிய படிப்பாளி, ஆங்கிலத்தில் பெரிய பழமை உள்ளவர் டாக்டர் லீ வேல். அவர் எழுதியிருக்கிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். நான் அந்த லாங்குவேஜ் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? The fervent desire of to please God, the passion to know His word, the cry of reaching out in the spirit all begins to fade. Instead of the church being fired with the fire of God, it has cooled off, become a bit formal. தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, தேவனுடைய வார்த்தையை வந்து அறிய வேண்டும் என்ற அந்த மனோவாஞ்சி, பேஷன் டு நோ த வேர்ட், கிரைம் டு ரீச் அவுட் இன் த ஸ்பிரிட், ஆவியிலே வளர வேண்டும், உன்னதமான ஸ்டேஜ் அடைய வேண்டும் என்ற இதெல்லாமே அந்த வாஞ்சி, எல்லாமே அந்த விருப்பம், அந்த தாகம், அந்த விதமான ஒரு தாகம் ஏக்கம் எல்லாமே குறைஞ்சி போச்சோம். அது ஃபேட் ஆகிவிட்டது, அது மங்கி போய் என்ன செய்யணும், கூல் ஆகிவிட்டு கொஞ்சம் குளிர்ந்து போய் பிகம் பிட் நோ ஃபார்மல், அது கொஞ்சம் பாரம்பரியமா மாறிட்டு. என்ன செய்யறது, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க வரணுமே அப்படின்னு சும்மா ஆடி 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 வர்றது, கொஞ்ச நேரம் இருக்கிறது பிறகு கீழே இறங்கி போறது, இது என்னது பிட் ஃபார்மல். இது இந்த சகோதரன் ஃபார்மலா இருக்கிறார், கொஞ்சம் பாரம்பரியா மாறிட்டாரு. அந்த வாஞ்சி, அந்த தாகம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த என்தூசியாசிசம், அந்த கியூரியாசிட்டி எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்படிதான் அந்த சபை மாறிச்சு. அது மட்டும் நமக்கு குறையக்கூடாது, அது அதிகமானாலே அது குறையக்கூடாது.
ஹலேலூயா.
அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அடைய வேண்டும் என்ற எண்ணம் குறைஞ்சி போயிடு. பிட் நார்மல், தட்ஸ் வாட் ஹேப்பனிங் பேக் தேர் டு த எபேசியன்ஸ். எபேசி சபையில் அதான் நடந்தது. They were getting bit normal. கொஞ்சம், ரொம்ப இல்ல, கொஞ்சம் வலிவிட்டாங்க. அந்த கொஞ்சம் வலுவினது ஆண்டவர் விசனப்படுகிறார், நீ ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டாய். இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா வழிநடத்தும் பொழுது ரொம்ப ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உன்னதமா இருந்தாங்க. எங்க இந்த யோசுவா மறிச்ச பிறகு, ஏதோ நியாயாதிபதிகள் காலத்தில் வரும்பொழுது, கடைசியா சாமியல் அங்க வரும்பொழுது ஜனங்கள் கேட்கிறாங்க, எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இல்ல, கர்த்தர் தான் உங்களுக்கு ராஜா, அவர் தான் உங்களுக்கு நியாயாதிபதி, கர்த்தர் உங்களை ஆளுகிறார். இல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிற மாதிரி நாங்களும் ராஜா வேணும்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வேல்யூ மாறுறாங்க. ஆதியில இந்த அன்பை வெற்றி பெற்றாரு. அதுல ஆதியில பாட்டு பாடினவங்க பல கோயர் வச்சுட்டாங்க. ஏன் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வீட்டுல கூடி ஆதியில ஆராதித்தவங்க இப்ப கொஞ்சம் பணம் வந்துட்டு பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. அவங்க இப்பொழுது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. இப்ப எல்லாத்திலுமே கொஞ்சம் 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 லூஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவங்க வந்து ஆதியில் இருக்க அன்பை விட்டு விட்டார்கள். முதல்ல இருந்தது இல்லை, இப்போ அந்த தேவனுடைய அன்பை விட்டு விலகி விட்டார்கள். அதான் நீ ஆதியிலே கொண்டிருந்த, ஃபார் திஸ் இஸ் த லவ் ஆஃப் காட் தட் வி கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், தேவனுடைய கற்பனைகளை கற்கொள்வதே தேவனத்தில் அன்பு கூறுவதாக இருக்கிறது. அவங்க இப்பொழுது எமோஷனாக இருக்கிறார்கள். இப்ப தேவனுடைய வார்த்தையோடு கொஞ்சம் கூட்டிக் கொண்டார்கள், சொந்த வியாச்சாரத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். They say they love God, but their lips tell another testimony. தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அவங்க வாழ்க்கையானது வேற மாதிரி சாட்சி கொடுக்கிறது. They love God, but not obeying His word. அவர் கர்த்தரை நேசிக்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படுவதில்லை. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவங்களை குறை சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டு தான் அன்பை விட்ட ஆரம்பத்தில் இருந்து ஆதியில விட நம்ம இன்னும் அதிகமா நேசிக்கிறோம். ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பு டீப் ஆயிட்டே போனோம். கிறிஸ்துவின் அன்பின் நீளம் ஆழம் உயரம் அறிய முடியாது. ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இயேசுவை இன்னும் அதிகமா நேசிக்கிறோம். முன்னால ஜெபம் ஒரு கடமைக்கு இந்த மாதிரி, இப்ப நல்ல ஜெபம் தெளிவா இருக்குது. முன்னால பை படிக்கும்போது கடமைக்கு படிச்சோம், இப்பொழுது புரிஞ்சு படிக்கிறோம். எல்லாமே இப்ப வர அதிகம் தான். உங்க லைஃப் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்க வர அதிகம் ஆகிறீர்களா, அல்லது வர அந்த குறைஞ்சு போகுதா, அந்த பேஷன் குறைஞ்சு போகுதா, அந்த டிசைர் குறைஞ்சு போகுதா? அதான் அந்த சொல்லுகிறார், நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டு விட்டாய் என்று சொல்லுகிறார். பின்பு அங்க வாணி கொடுக்கிறார். என்ன வாணி கொடுக்கிறார்? அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுதா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் இலக்கு தண்டை அதனிடத்தின் நீக்கி விடுவேன்.
ஆகையால் நீ வந்து என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை பார். அதைதான் ரெக்கனைஸ் பண்ணணும், என்ன நிலைமையிலிருந்து விழுந்தோம், எப்ப விழுந்தோம். நல்லா இருந்தாங்க பாசர், நல்லா பழகினாங்க. இப்ப நான் பார்த்தா அப்படியே போறாங்க. ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டுட்டா, உண்மையில விட்டுட்டா. ஆக்டிவிட்டிஸ் தெரியுது, நல்லா தெரியுது. அவனால பாருங்க என்ன செய்ய என்றால், நீ அதை யோசிப்பா, எப்ப விழுந்தா, எந்த நாள்ல விழுந்தா, என்ன காரியத்தினால நீ விழுந்து போனா, அதை யோசித்து பாரு. நீ முன்னே வழி இருக்குது உனக்கான, நீ மனம் திரும்பினா நீ மறுபடியும் அந்த ஆதிலுக்கு அன்பை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு ரெமடி என்னவென்றால் மனம் திரும்பு, ரீபன்ட். நீ மனம் திரு, இஃப் யூ டூ நாட் ரீபன்ட், நீ மனம் திரும்பவில்லை என்றால் என்ன செய்வேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கிவிடுவேன். ஐ வில் ரிமூவ் யுவர் லேண்ட் ஸ்டாண்ட். அந்த லேண்ட் ஸ்டாண்ட் என்னது? அதுதான் அந்த பாஸ். Certainly a church in that condition can't give light to the world. இப்படி வழுவி போன சபை உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்காது. நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம். அந்த கல்வாரி சர்ச்சி வந்து ஆவிக்கிரிய சபை. அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல மாதிரி ஆவிக்கிரிபரமா கொண்டு போயிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் அந்த சபைக்கு போக முடியாது, பக்கத்தில் நம்ம சபத்தில் வரமாட்டாங்க, சேர துணிய மாட்டாங்க. நம்ம சர்ச்சைக்கு யாரும் வரையத்து யோசிப்பாங்க, நம்ம அந்த ஸ்டாண்டர்டை கீப் அப் பண்ண முடியாது. பாத்தீங்களா, இது நம்ம வெளிச்சமா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உலகத்தை மாறிட்டா நம்ம வெளிச்சத்தை இழந்துவோம், உலகத்துக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்க முடியாது. நீ விளக்கு விளக்கு தண்டின் மேல வச்சா எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கும். விளக்கு தண்டை நீ பண்ண, நீ கீழே விழணும், அந்த வெளிச்சமா இருக்க முடியாது. சொல்லுகிறேன், God will then take away his faithful messenger and his faithful shepherds and lead them to themselves. ஆண்டவர் அந்த உண்மையான ஊழியக்காரனை விலக்கிவிட்டு நீங்களே எப்படி போங்கன்னு விட்டுருவார். And they will go on talking about Christianity but deviated of it. இதோ அவர் கிறிஸ்தவ மாட்டே பேசுவாங்க, செய்தி செய்தின்னு பேசுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை விலகி இருக்கும். நான் விளக்கு தந்தேன், உன்னிடத்தை அப்புறப்படுத்துவேன், நான் உங்க ஊழியக்காரனை விலக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். பாஸ்டர் என்ன செய்வாரு? ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு சொல்லி பார்ப்பாரு, அன்பா சொல்லி பார்ப்பாரு, கடினமா சொல்லி பார்ப்பாரு. அதுக்கு பிறகு அவங்க பேசவே மாட்டாரு. பாஸ்டர் என்கிட்ட பேசுறதில்லை, பேசுறதில்லை. உன் ஜீவி சரியில்லை, நீ ஆதியிலிருந்து அன்பு இல்லை, கீழ்ப்படியலை, உலகப்படமா போறா, உன் மனம் போல போறா, நீ போ அப்படின்னு விட்டுருந்தோம். அதுக்கு பிறகு நீ போ, விளக்கு தண்டை நீக்கிட்டாராங்க. அந்த ஃபேத்ஃபுல் மினிஸ்டர், அந்த ரியல் பாஸ்டருக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. சச்சி வந்துட்டு நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். விளக்கு தண்டை நான் அழுத்தின்று நீக்கிவிடுவேன். நீ வெளிச்சமா இருக்க முடியாது. விளக்கு தண்டை விளக்கு ஸ்டாண்ட் மேல வச்சாதான் வெளிச்சமா இருக்கும். அது விளக்கு தண்டை நீக்கிட்டு கீழே தான் விழுந்து அடங்கி போகுது. விதமாக சொல்லுகிறேன், அதை நீங்க என்ன வாசிக்கிறோம்? ஆராசனம்.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மகஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய்.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மகஸ்தருடைய கிரியை நீயும் வெறுக்கிறாய். நிக்கோ என்றால் என்ன அர்த்தம்? ஆதிக்கம் செலுத்துது, சபையின் மேல் ஆதிக்கம். கான்கர் என்ற அர்த்தம், லயட்டி என்றால் அது வந்து ஊழியம் என்ற அர்த்தம். ஊழியத்தை வந்து மேலே ஊழியத்தை வந்து கான்கர் ஜெயிப்பது. நூறு சதவீத சபைக்கான தூதர்களை வைத்து அவர் சபையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மனுஷன் உள்ள வந்து அவன் ஒரு போஸ்ட் எடுத்துக்கொள்கிறான், பிசப்னு போஸ்ட் எடுத்துக்கிறான், ஆர்ச்சி பிசப், ரெவரண்ட், இப்படி வந்து தனக்குண்டு ஒரு போஸ்டை கொண்டு அவன் ஒரு ஆட்சியை கொண்டு வருகிறான். அதுக்கு பிறகு அவங்க எலெக்ஷன் வைக்கிறாங்க, சிஎஸ்சில எலெக்ஷன் உண்டு, சேர்மன் உண்டு, டிகேன் உண்டு, அவங்க வந்து இவ்விதமான அங்க ஒரு ஒரு மனுஷனுடைய ஆளுகை இருக்கும். அதே போல ரோமன் கத்தோலிக்கு மனுஷனுடைய ஆளுகை, பெந்தகோஸ்து மனுஷனுடைய ஆளுகை, பிஷப்னு சொல்லிட்டு பாஸ்டர் தயானந்தன் அவர் தான் எனக்கு வந்து அவர் சபைக்கு தான் நான் போனேன் குரோம்பட்டையில், அங்க போய் தான் நான் ரசிக்கப்பட்டேன், நல்ல சின்சியர் பாஸ்டர். இப்ப பெரிய செயலை போட்டு சிலுவையை போட்டிருக்காரு, என்னன்னா அவர் பிசப்பம் பார்த்தேன், அவரும் என்னை பார்த்தாரு, அவருக்கு விஷ் பண்ண அவரும் விஷ் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவரால் பேச முடியல. யோசிப்பாரு இவர் யாரு? இப்ப அவர் உலகப்பெருமா மாறிட்டார், அவருக்கு பேச எனக்கு மனசு இல்லை, பிசப்னு தன்னை பிசப் ஆக்கி கொண்டார். இப்படி ஒரு மனுஷனுடைய ஆளுகை தங்களை ஒரு சாணத்துக்கு கொண்டு வந்து, அதான் நிக்கோலாய் மகேசுடைய கிரியை, மனுஷனுடைய ஆளுகையை சபைக்குள்ள கொண்டது. ஆண்டவர் ஃபைவ்போல்ட் மினிஸ்ட்ரி அழைச்சு அவர் சமய சபையை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது மனுஷன் வந்து ஒரு ஆளுகையை கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டது போல, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டது போல, தேவனே அவர்களை நியாயாதிபதிகளை கொண்டு ஆளுகை செய்யும் பொழுது இது அவர்கள் தங்களுக்கு வந்து ஒரு அந்த மனுஷனை ஏற்படுத்த நினைக்கும் பொழுது அதுதான் இன்னைக்கு சாதன ஊழியங்கள், மனுஷனுடைய ஆளுகை அங்க வருது. அப்போஸ்தலி சக்சஷன், பேதுரு தான் முதலாவது போப்பு, அதுக்கு பிறகு நாங்க பேதுருடைய வம்சாவளியே இருக்கிறோம். அதனால அவன் சொல்லுகிறான், இவ வேஃபர் கொண்டு வந்துடலாம், ஒரு சொட்டு மாவுல மைதா மாவுல செய்யறது, நாக்கில வச்சா அப்படியே ஒட்டிக்கிடும், அது ரவுண்டா இருக்கு, நிலா தெய்வத்துக்கு அடையாளமாயிருக்கு. நிலா தெய்வத்துக்கு தான் தமிழ்ல ரோகிணி என்று சொல்வது, பைபிள்ல அஸ்வரோத் சொல்வது. அதனால அஸ்வரோத் தெய்வத்தை கொண்டு இத மாதிரி நிக்கோலாய் மகேசுடைய கிரிகள் அங்கே வருகிறது. ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் உள்ள வருகிறது. பிதாக்குமாரன் பசுத்தாவின் நாமத்தில், இயேசுகிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானத்துக்கு பதிலாக அதை மாற்றிவிட்டு குழந்தை ஞானஸ்தானத்தை கொண்டு வந்து இவ்விதமாக எல்லாத்தையுமே மனுஷன் வந்து மாற்றி திருத்துவத்தை கொண்டு வந்து ஒரு கடவுளுக்கு பதிலாக மூணு கடவுளை கொண்டு வந்து இதெல்லாம் நிக்கோலாய் சபையை வந்து மனுஷனுடைய ஆதிகள் மேற்கொண்டு விட்டது. பசுத்தாவியின் ஆளுகையை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையை கொண்டு வரும், இதுதான் நிக்கோலாய் மகேசுடைய கிரியை. இன்னைக்கு எல்லா டினாமினேஷனும் நிக்கோலாய் மகேசுடைய கிரியா இருக்கிறது. அதை நான் வெறுக்கிறேன், அந்த சாதனத்தினுடைய ஆளுகளை வெறுக்கிறேன், அந்த டினாமினல் ஸ்பிரிட், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், பர்கேத்தரின் இருக்கு, உத்திரிக்க சாதம் இருக்குது, இங்க காணிக்க போட்டா அவங்க தாத்தா பாட்டி பலவற்று போயிடுவாங்க. இப்படி கத்தோலிக்க மார்க்கம் இன்டெலிஜென்ஸ் பாட மன்னிப்பு சீட்டை விற்றது, பல்லவத்துக்கு இவங்களை அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கிறது, அது மாத்திரமல்ல ஜனங்களை பயப்படுத்தி பயமுறுத்தி அவர்களை ஆளுகை செய்தது. இது ஆண்டவர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதியிருக்கிறார், மெனே மெனே தெக்கல் உப்பாசின், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டால் தேவன் உன் ராஜ்யத்துக்கு மத்திட்டு இது அவர் மேவியருக்கும் தரிசனத்துக்கும் கொடுத்தார். இந்த தானியேல் அஞ்சாம் இன்னைக்கு சாபனத்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, இது அழிய வேண்டிய நேரத்தில் இருக்கு. இப்பொழுது வாய்ஸ் ஆஃப் காட் என்ன சொல்லுகிறது? யாசந்த வாசிக்கலாம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று.
ஆவியானவர் சபைகளுக்கு, சபைக்கும் சொல்ல, சபைகளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஏழு சபைகளுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். அதுமே எல்லா ஏழு சபைக்கும் சேர்த்தா சொல்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன்னா அந்த பிளஸ்ஸிங் வந்து எல்லாருக்குமே சொந்தம். இன்னைக்கு நமக்கு ஏழு ஆசிகளும் சொந்தம். நீங்க ஜெயங்கொள்ளுகளாக இருந்தால், நீங்கள் ஆதிக்கிறீர்களாக இருந்தால், ஏழு சபைக்கு ஆளுங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஏழு பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு சொந்தம். அதான் ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதலன் கேட்கிறார். ட்ரீ ஆஃப் லைஃப், ஜெயங்கொள்ளுங்க எவ்வளோ அவங்களுக்கு தேவையான பரதேசி மத்தியில் இருக்க ஜீவ சத்திற்கு அணியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அலலுயா இதை சொல்லி நான் முடிக்க போறேன். அப்படின்னா இந்த 82 பக்கம் முடிஞ்சிடும். இப்பொழுது 62 பக்கம் முடிச்சிருக்கிறேன். அதனால நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அங்கே ஆதியாமத்தில் மூணு முறை ஜீவ வருஷத்தை பற்றி எழுதியிருக்கு, வெளிப்படத்தில் மூணு முறை ஜீவ வருஷத்தை பற்றி ஆறு இடத்துல எழுதியிருக்கு. வெளிப்படத்தில் மூணு இடம், அங்கே ஆறாவதுல மூணு இடம். இந்த ஜீவ விருட்சம் எதை குறிக்கிறது? மனுஷன் வந்து மரத்துக்கு அடையாளமா இருக்கிறான். ஹலலியா, அதுக்கு அத்தராய் இயேசு கிறிஸ்து. ஹலலியா. அப்படியானால் அது ஒரு நபரை குறிக்கிறது என்றால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை குறிக்கிறது. ஹலலியா. அந்த மரம் எது? சாட்சன். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஆஃப் குட் அண்ட் நாலேஜ், ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது. வெளி ஆதியாகமம் 2:9.
தேவனாகிய கர்த்தர் பார்வை கண்டதும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும்
ரெண்டு விருட்சங்கள் அங்கே இருக்கிறது. காட் அண்ட் சாட்டன் ஸ்டாண்டிங் சைட் பை சைட். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார், அவர் ஜீவ ஒளியாக இருக்கிறார், அவர் ஜீவ விருட்சமாக இருக்கிறார். இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப். ஜீவன் அவர்கிட்ட வருகிறது. இவன் மரணத்துக்கு அறியோதியா இருக்கிறான். அந்த மரணத்தை நன்மதியுமே அறிக்கை விரிச்சு நீ உனக்கு மரணம் வரும், சாகவே சாவாய். ட்ரீ ஆஃப் டெத், இது ட்ரீ ஆஃப் லைஃப். உலகத்து மக்கள் எல்லாரும் டெத்தை தான் தெரிஞ்சு கொள்றாங்க, நம்ம ஜீவனை தெரிஞ்சு
கொண்டோம்.
நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த ரெண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்னு வாக்கின்படி நடக்கலாம், அல்லது நீ வந்து நன்மதியுமே ஓ அறிவின்படி, ஓ மூல ஞானத்தின்படி, ஓ மனசுபடி நீ நடக்கலாம். வாத வரவர்களுக்கு நம்ம ஒன்னு ரெண்டு வேலை சொல்லுவோம், அதுக்கு பிறகு வாய்ஸ் ஒன்று விட்டுருவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் விட்டுருவார். அதுக்கு பிறகு வாய்ஸும் குமாரன் உறவன் ஜீவன உறவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இவன் 5:12 வாசிக்கிறது, லைஃப் இஸ் இன் தி சன். இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் இருக்கு. சாத்தான் மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். நம்ம மரண வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையா சேர்ந்த வழி உண்டு, அது முடிவு மரண வழிகள். மூணாவது சர்வமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது அந்த நன்மதியின் அறியத்தக்க விருட்சத்தில் பங்கு பெறும்படியாக அவளை தூண்டினர். மூணாவது ஒன்னாசு வாசிக்கலாம்,
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்வமானது தந்திரமுள்ளதாக இருந்தது.
ஏதாவது தந்திரமாக ரீசன், அதாவது அது கேள்வி கேட்கிற தன்மை இருந்தது, அது பகுத்தறிவு ஞானம் இருந்தது, அது வந்து பேசக்கூடிய மிருகம், அது வந்து ரெண்டு காலில் நிக்கிற மனுஷனை போல ரெண்டு காலில் நிக்கக்கூடிய மரம், மற்றெல்லாம் நாலு காலில் இருக்கும், இது மட்டும் ரெண்டு காலில் நிக்கும். மனுஷ குரங்குக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒரு சிருஷ்டிப்பு, அது மனுஷன மாதிரியே தான் இருக்கும், அது ஆடான் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு அழகான ஒரு சிருஷ்டிப்பு. அது ஆதாருக்கு வேலைக்காரனாக இருக்கும்படியாக ஆண்டவர் அதை உண்டாக்குகிறார். அது ஒரு மிருக இனத்தை சேர்ந்தது, அதுக்கு ஆத்மா கிடையாது. அந்த விதமான மீறுகத்தை அங்கே அங்க வச்சிருந்த சாத்தான் எங்க வருகிறான். சாத்தான் என்ன செய்ய முடியாது என்றால் தனக்கென்று ஒரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ண முடியாது, தனக்கென்று ஒரு மகனை உருவாக்க முடியாது. ஆனா கர்த்தர் உருவாக்க முடியும். ஆடம் த சன் ஆஃப் காட், ஹல்லேலூயா. அதான் தேவனே குமாரன். அதே மாதிரி இவன் ஒரு குமாரனையோ குமார்த்தையோ உண்டு பண்ண முடியாது. அல்ல, சாத்தானுக்கு வந்து சாத்தான் கேனாட் கிரியேட், அவன் எல்லாத்தையும் செய்ய முடியும், ஆனா அவனுக்கு சிருஷ்டிக்க வல்லமை கொடுக்கல. அதனால அவன் தனக்கு ஒரு சந்ததி வேணும்னு நினைச்சான், தனக்கு பிள்ளைகள் குமாரர்கள் குமார்த்தைகள் வேண்டும் நினைச்சான். எப்படி அதை செய்வது? ஏவாள் பலவீன பாண்டமாக இருக்கிறாள். அவள் நேரடியான சிருஷ்டிப்பு அல்ல, உப சிருஷ்டிப்பு, பலவீன பாண்டவள். உமன் கேன் டிசீவ், அவள் வந்து வஞ்சிக்கப்பட முடியும், அவளை ஈஸியாக ஏமாற்றியில்லை, அவள் பலவீன பாண்டம். அதையே தான் இன்னைக்கு பெண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். சாத்தான் வந்து அவளை வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை மோசம் போக்குகிறான். இல்ல, சர்ப்பமானது அது தந்திரம். சாத்தான் அதுக்குள்ள புகுந்தான். சாத்தான் வந்து மனுஷனுடைய இதயத்தில் இருந்து வாசம் பண்ண முடியாது. சாத்தான் மிருகத்துக்குள்ள புகுந்து கொள்ள முடியும். அதனால இந்த சர்ப்பமானது ஒரு மிருகமாயிருக்கிறது. இதன் வித்து மனுஷ வித்தோடு கலக்கும் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த சாத்தான் வந்து அந்த மிருகத்துக்குள்ள புகுந்தும் பொழுது நல்ல ஒரு சிருஷ்டிப்பு தான், ஆனால் இப்போது தந்திரம் உள்ளதாக மாறினது, அது இச்சையுள்ளதாக மாறினது. ஏன்னா சாத்தானுடைய அனாட்சியங்க அங்கே வருகிறது. இப்பொழுது அது ஏதாவது பேசுகிறது. பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்? லாமரத்து கனியும் புசிக்கலாம், ஆனா இந்த மரத்து கனியை புசிக்க கூடாது. அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க சாகவே சாவீங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஷேர்லி யூ வில் டை. அப்படி சொல்லும் பொழுது இல்ல, ஆண்டவர் அப்படி நோக்கத்துல சொல்லல, அவர் நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க, அப்படி நீங்க அதை சாப்பிட்டா அப்படி ஆயிடுவீங்க, அதுக்காகத்தான் அது அவர் அப்படி சொன்னார். ஆனா அவர் பார்க்கிறார், இந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானதாக இருந்தது என்று அவரை பறித்து அவளும் புசித்து தன்னுடைய கணவனுக்கும் புருஷனுக்கும் பை கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் வந்து தன்னுடைய லைஃபை வந்து ஹியூமன் ஹியூமன் அந்த பீப்புளோடு கூட இன்ஜெக்ட் பண்ணுகிறார். கார்னர் நாலேஜ். இதுவரைக்கும் அவருக்கு அதிகமான ஒரு எண்ணம் ஏற்படவில்லை, இப்படி ஒரு கார்னர் நாலேஜ் கொண்டு அந்த ஆதாம் ஏவாளை அறிவதற்கு முன்னதாக சர்வம் அணிந்து ஏவாளை அறிந்தது. ஆடம் தி சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆனால் சாத்தான் வந்து காயின் யாரு? பொல்லாங்கனாலும் உண்டாயிருந்தவர். ஒன்றியவன் 3:12 பொல்லாங்கனாலும் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்கணும். அவன் சாதாவின் குமாரன் அல்ல, அவன் சர்பத்தின் குமாரன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்து காயின், அவள் வித்து ஆபேல், பகல் உண்டாக்குவேன். அந்த காயின் வந்து ஆபேலை கொள்ளுகிறார். ஏழாவது வந்து ஜீவனில் எல்லாருக்கும் தாய் என்று 3:20. ஆனா ஆடாம் எல்லாருக்கும் தகப்பன் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற துன்மார்க்களுக்கும் கத்துடைய பிள்ளைகளுக்கும் தாய் ஏவாள். ஆனா வந்து நமக்கு தகப்பன் ஆடாம். ஹலோ, மற்ற துன்மார்களுக்கு தகப்பன் வந்து ஆடம் கிடையாது, சர்ப்பம். நீ சர்ப்பத்தின் புத்தி இருக்குது உனக்குள்ள, தந்திரம் உள்ளது, பொல்லாது. எல்லாரும் தூண்டி விட்டு கலகம் பண்ண தூண்டிட்டு அவன் வந்து நல்லவன் போல இருந்து விடுவான், ஒண்ணும் தெரியாம இருந்து விடுவான். சர்ப்பத்தின் வித்து மத கலகத்தை தூண்டி விட்டுட்டு அவன் வந்து தப்பிச்சு விடுவான். மற்ற ஜாதிகள் எல்லாம் தூண்டி விட்டுட்டு அவன் தப்பிச்சு விடுவான். அதான் சர்ப்பத்தின் வித்துக்கள். என்ன சொன்னா சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, அது தந்திரம் உள்ளது. அவன் அதை புசித்தாள், புசித்துக் கொண்டு தன் புருஷனுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவனும் புசித்தான் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நார்வேயின் மதரை குறிச்சு சொல்லுகிறார். நார்வேயின் மதர் வந்து நார்வே பீப்புள் எல்லாம் ஒயிட் பீப்புள் தான், எல்லாம் வெள்ளக்காரங்க தான். அதனால குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு கருப்பு குழந்தையும் பிறக்குது, நீக்கிற குழந்தையும் பிறக்குது, ஒரு வெள்ளக்கார குழந்தையும் பிறக்குது. அதனால அவன் சொல்லிட்டான், இந்த பிள்ளை எனக்கு பிறக்கல, நான் இதை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாது. அதான் கோர்ட்ல கேஸ் வரும் பொழுது அந்த கேஸை வந்து அந்த ஜட்ஜி விசாரிக்கும் பொழுது அவள் வந்து ஒரு நீக்கிற காவலன் அவளுக்கு இருக்கிறாள். அதனால அடைந்து வந்தால் அவள் நீக்கிற கூட தொடர்பு வைத்திருக்கிறார். ஒரே நாளில இதை தன்னுடைய புருஷனோடு தொடர்பு வைத்திருக்கிறார். அங்கே ரெண்டு கன்செப்ஷன் ஏற்படும், ரெண்டு கருமுட்டைகள் தோன்றி ரெண்டு அதுவும் அங்க கற்பை தரிக்கும் பொழுது வித்தியாசமான தகப்பன்மார்களுக்கு ஒரே தாய் மூலமாக ரெண்டு வித்தியாசமான குழந்தைகள் பிறகு ரெண்டு வித்தியாசமான சீட்ஸ்ல அது உருவாகியிருக்கு. அதே மாதிரிதான் ஏவாளுக்கு உண்டானது. அந்த சர்ப்பமானது ஏவாளை அறிந்தது, அதனாலே காயின் அங்கே உற்பத்தி ஆகிறார். ஆதாம் ஏவாளை அறிந்தார், அப்பொழுது அங்கே ஆபேல் உருவாகிறான். அதான் ரெண்டாவது ட்வின்ஸ். இதை என்றால் கத்தரால் ஒரு குமாரனை பெற்றது சொல்லுகிறார். இது ஆதாமால அவள் பெறல, காயின் வந்து ஆதாமால பெறல. அவன் கத்தரத்தை அனுமதித்தார், அந்த சர்ப்பத்தை வித்து அனுமதித்தார். சாத்தான் ஹஸ் நோன் திஸ் ஆல் அலாங். He also wants to dwell man, even as God served us. மனுஷனுக்குள்ள தேவன் வாசம் பண்ணதுல நானும் மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ண நினைக்கிறேன். ஆனா அதனால முடியாது. God has reserved himself that right. ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் மனுஷனுக்குள்ள வாழ முடியாத அந்த உரிமை இருக்குது. சாத்தான் வாழ முடியாது. சாத்தான் மிருகத்துக்குள்ள பூந்து உண்மை, பண்டிக்குள்ள சாத்தான் ஆவி பூந்து. இங்கே வந்து குறைந்த மாதிரி இந்த மனுஷன் உருவம் இல்ல, அதுக்குள்ள பூந்து மிருகத்துக்குள்ள பூந்த முடியும். மனுஷன் மிருகமாகிட்டா அவனுக்குள்ள பூந்துக்கலாமே. மனுஷன் மனுஷனா இருக்கிற வரைக்கும் பூந்த முடியாது. அவன் குடி பான் பிராக்கு இது அது இது அந்த கெட்ட வார்த்தை பேசுறது, மனம் போல ஜீவிச்சாங்க. மனுஷனா மனசாட்சி கிடையாது. ஒழுங்கா சம்பாத்தியம் பண்ணி புருஷன் மனைவியை காப்பா, புருஷன் பிள்ளைகளை மனைவி பிள்ளைகளை காப்பாத்து கிடையாது. மீறிகம், இவன் ஒரு மீறிகம். மிருகத்துக்குள்ள சாத்தான் போகுவான். நம்ம வந்து ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். ஹலோ, நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம மிருகமாயிட்டோம்னா பிசாசு உள்ள வந்துருவோம். அதனால என்ன சொன்னால் இங்க வந்து அந்த சட்டம் இந்த மிருகத்துக்குள்ள புகுந்து இதை எவ்வாறு வஞ்சிக்கும் பொழுது அந்த வித்து அங்கே கலப்படமானது. அதனால ஆண்டவர் பார்த்தார், இதோட நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், இனிமேல் சட்டம் வஞ்சிக்க முடியாது. பாம்பாயிட்டாரு. அதை சபிக்கும் பொழுது வளவளவள பிராணியான் மாறிட்டு அது பேசக்கூடிய ஒரு மிருகம். அது இப்ப உஸ்ன்னு சொல்லும், பாம்புக்கு காது கேட்காதுன்னு சொல்றாங்க. அது அசைவ வச்சுதான் போகுதான். பாம்பு வந்து இது அது வந்து அந்த கண்ணு வந்து அது வந்து மற்ற பிராணிகளை மயக்கிடுமா, மயக்கும் தன்மை உள்ளது அந்த பாம்பு. அதுதான் இன்னைக்கு ஹிந்துஸ் வந்து பாம்பை கும்பிடுறாங்க, குரங்க கும்பிடுறாங்க. மூல பாவம் வந்து இது அந்த பிசாசுனால வந்தது. அவங்க பிசாச வழிபடுறாங்கிறது ரொம்ப திட்டவட்டமா வெளிப்படுது. மெயினா கும்பிடுறது பாம்பும் குரங்கும் தான். அவரால் பாருங்க என்ன செய்வார் என்றால், இந்த மாதிரி ஒரு பாவம் வந்து சர்ப்பத்தினாலே வந்த பொழுது ஏவா வந்திக்கப்பட்டார். இது ஆதாம் வந்து அதை மீறி குயிக்கா சேர்த்துக்கிட்டான். ஏன்னா ஒரு எழுதண்டர் ஞாயிற வந்து வேற ஒருத்தனோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவள் வேசித்தனம் செய்யும் பொழுது அவள் கொலை செய்யப்பட வேண்டும், அல்லது அவள் டைவர்ஸ் பண்ணப்பட வேண்டும். இதனால எழுந்தாலும் அவன் அங்கே வந்து ஏவாவை நேசித்தான், அவரை ஆண்டவர் கொல் சுட்டரிச்சு போடுவார். அதனால அவளை மீட்கணும் அவனால உள்ள பாசத்தினால. இதை தனக்குன்னு ஒரு இன்னொரு பெண்ணு கிடையாது, ஒரு சந்ததி வராது. அதனால வந்து அவளுடைய பாவத்துக்கு இவனும் உடன்பட்டு இவனும் அவளை சேர்த்து குயிக்கா சேர்த்து கொண்டான். அதே போல கத்திரா இயேசு கிறிஸ்து நம்ம மேல உள்ள அன்பினால அவர் இறங்கி வந்து நம்ம பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். அவருடைய பரிசுத்தம் எல்லாம் நமக்கு வந்துட்டு. அதனால ஆதாம் ஏதாம் வந்து ஆதாமின் ஒரு பாகமாக இருக்கிறார். ஆதாம் தேவனே குமாரன், அவனை அழிக்க முடியாது. அதனால அவள் இவனும் ஒரு பாகமாக இவனையும் அழிக்க முடியல. அனிமல் சர்பன்ஸ் மனுஷனுடைய வர்க்கமானது இப்படி டீக்ரேட் ஆகிப்போச்சு. அவனுடைய வித்து வந்து மிருகத்தின் வித்தோடு கலந்து விட்டு முதல்ல ஹைபிரிடைசேஷன் வந்தது மனுஷங்கள் தான் வந்துச்சு. அது இன்னைக்கு சயின்டிஸ்ட் வந்து பாட்டனி லைஃப்லயும் அனிமல் லைஃப்லயும் எல்லாத்திலையும் ஹைபிரிடைசேஷன் கொண்டு வர்றாங்க. சாபத்தில் கலப்பு மார்க்க இருக்கிறது. அதான் முதல்ல நம்ம வந்து பியூரா இருக்கிறோம். அடல்ட்ரேஷன் அங்க வந்தது. இதை இதுமான மனுஷனுடைய வர்க்கமானது லோக்ரி, அதான் மனுஷங்கள்லாம் பொல்லாதவனா இருக்கிறோம். எல்லாருமே பாவிகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொண்டார். டீக்ரேடேஷன் ஆஃப் ஹியூமானிட்டி பை இன்டர்மிங்கிளிங் த சீட், மனு மிருகத்தின் வித்து மனுஷ வித்தோடு கலக்கும் பொழுது டீக்ரேஷ், மனுஷன் வந்து சீர்கட்டு போனோம். மனுஷ வர்க்கமானது சீர்கட்டு போனது. கத்தர் கல்வாரியில வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். ஹலலுயா. அந்த மூல பாவம் சர்ப்பத்தின் வித்து, இதோ ஆண்டவர் அதை நசுக்கினார். ஹலலுயா. அதோட அவன் கொண்டு போட்டான் மனுஷ கொலைபாடகன். இதை ஆதாம் வந்து சேத்தை பெற்றான் என்று போட்டுக்கு, தன் ரூபத்தின்படி தன் சாயுதின்படி சேத்தை பெற்றார். காயின் அங்க வரல. அதே அஞ்சாம் இடத்துல ஆதாமுடைய ஜெனரேஷன் பண்ணது காயின் அங்க வரல. காயின் சட்டத்தின் வித்து, அது வேற பிளட் லைன். இதை சேர்த்து வந்து ஆதாம் பிளட் லைனா இருக்கு இருக்கிறது. ஹலலுயா. அந்த பிளட் லைன் தான் ஆபிரகாம் வருகிறார், அந்த பிளட் லைன் தான் தாவீது வருகிறார், அந்த பிளட் லைன் தான் கத்திரா இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹலலுயா. லைஃப் வாஸ் த வேர்ட் ஆஃப் காட், death was anything that was in the word of God. தேவனுடைய வார்த்தை ஜீவனாயிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டது வந்து மரணமாக இருக்கிறது. மனுஷனுக்கு சமயத்து என்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். இவர் கர்த்தர் வந்து மனுஷனாக வர வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. கத்தர் வந்து தன்னுடைய லைஃபை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறார். அவருடைய வாஞ்சு என்னன்னா தன்னுடைய ஜீவனை ஷேர் பண்ண வேண்டும், மனுஷனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியத்தை நேரம் சாட முடியாது, நேரம் சாட முடியாது. அது வந்து எதுனா மாம்சமாகும், மாம்சமாகும். அது மாம்சமாகி அதுக்கு பிறகுதான் அது சென்றால் அவர் மாம்சமாகி அவர் பசுத்தாவியாக ஊற்றப்படும் பொழுதுதான் நம்ம பெற்றுக் கொள்ள முடியும். அவர் லைஃப் வந்து பசு, இந்த ஹோலி கோஸ்ட் இஸ் லைஃப் ஆஃப் காட். அதை ரிசீவ் பண்ண அவர் மாம்சமாகி மறித்து அடக்கமாட்டு உயிர் தந்து ஆவியா பொழியப்படணும். ஹலலுயா. நேரடியாக போய் ஜீவச்சத்து கனியை புசிக்க முடியாது. நம்ம உடம்புல அயன் சத்து குறையா இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க உடம்புல அயன் சத்து குறையா இருக்கு டானிக் எழுதி கொடுக்குறாங்க. நீங்க அயன் சத்து குறையா இருக்கு குழந்தைக்குன்னு இரும்ப குண்டுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? குழந்தைக்கு சல்பர் இல்லை, இதுக்கு மெக்னீசியம் இல்லை, இப்படி நிறைய வந்து அப்படி இல்லை, இது குறைபாடுனால இந்த வியாதி இருக்குது. அதை நம்ம நேரம் சாட முடியுமா? அது வந்து என்ன, ஒரு செடியை பார்த்து அதுல ஒரு பழம் இருக்கு, காய் இருக்கு, அதுல தாம்பரம் இருக்கு, அதுல இரும்பு இருக்கு, அதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படும். அதே போலதான் ஜீவ விருட்சத்தின் கனியை நேரடியா புசிக்க முடியாது. ஜீவ விருட்சம் மாம்சமாக மாற வேண்டும். ஜீசஸ் மாம்சமாக மாற பிறகு இப்பொழுது அந்த லைஃப் நம்ம தரணும். நேரடியா சாப்பிட்டா செத்து போவோம், இரும்ப சாப்பிட்டா செத்து போவீங்க, தாம்பரத்தை சாப்பிட்டா செத்து போவீங்க, செம்ப சாப்பிட்டா. ஆனா அதெல்லாம் நமக்கு உடம்புல இருக்குது, எனக்கு தேவை. மக்னீசியத்தை சாப்பிட்டா செத்து போவீங்க, சிங்க சாப்பிட்டா செத்து போவீங்க, நேரடியா பங்கு பெற முடியாது. அது ஒரு செடி மூலமா வந்து அது முன்பு அது காய்கறியை கொண்டு வர முடியும். இது சாப்பிட்டா இரும்பு சத்து இருக்கு, இதுல அந்த சத்து இருக்கு, இந்த சத்து இருக்கு, இதை சாப்பிடுங்க. அதே மாதிரி தான் அவர் மாம்சமா வரலன்னா நம்ம அவருடைய ஜீவனை பெற முடியாது. அல்ல ஜீவ விருட்சம் ஆதியில இருந்து அந்த ஜீவ விருட்சமானது இதை சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது அவர் மாம்சத்துல வந்து அவர் ஆவியாக பெந்தோச நாளில் பொழியும் பொழுது நம்ம அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஜீவ வருஷத்தின் கனியில பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வேடா இருக்கும் பொழுது அந்த வேலை வந்து நம்ம ரிசீவ் பண்ணும் பொழுது இதை அதை நம்ம புசிக்கும் பொழுது இப்ப தக்காளி பழத்தை சாப்பிடுறோம், ஏதோ பப்பாளி பழத்தை சாப்பிட்டா அது இருக்கு இது இருக்கு அதெல்லாம் வருது. அதை ஒவ்வொரு காலத்துக்கும் அவர் ஒரு செய்தியை கொடுத்து நீங்க அதை புசிக்கும் பொழுது அந்த அந்த மினரல்ஸ் அந்த வந்து அவருடைய லைஃப் வந்து நமக்குள்ள வந்துருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் சொல்ற வசனங்கள் ஆவியான ஜீவனா இருக்கிறது. ஹல்லேலூயா. லைஃப் ஃப்ரீலி கிவன் வுட் எனேபிள் டு ஓவர்கம் அண்ட் எக்ஸ்பிரஸ் த வேர்ட் ஆஃப் காட். அவர் லைஃபை ஃப்ரீயா ஒப்பு கொடுத்தார். ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. அந்த ரத்தமானது உடைக்கப்பட வேண்டும். அது சிந்தப்படும் பொழுது அது உடைக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தில் இந்த ஜீவனானது பெந்தகோச நாளில் பசுத்தாவியாக வந்தது. ஒவ்வொரு காலத்தையும் செய்தியா இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. நீங்க அதை புசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஜீவன். பப்பாளி சப்பா சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். ஆனா அந்த சத்து இருக்கு, இந்த சத்து, இந்த பழம் நல்லது, அந்த பழம் நல்லது, இதுல அது இருக்கு, இது இருக்கு. நமக்கு நம்ம டேஸ்ட் வார்த்தையை புசிக்கும் பொழுது அந்த ஜீவன் நமக்கு இந்த கடைசி காலத்தில் ஜீவ விருட்சமானது நம்மத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ட்ரூ பிரைட் நம்மத்திலே இருக்கிறாள். ஹல்லேலூயா. லாஸ்ட் ஏஜ், லாஸ்ட் குரூப், ட்ரூ பிரைட் ஆஃப் த லாஸ்ட் டே. ஷீ வில் லிசன் டு த ஸ்பிரிட். அவள் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறாள். இன் தட் டே கிராஸ் டார்க்னஸ். உலகம் எல்லாம் இருளில் இருக்கும் பொழுது, காலில் இருக்கும் பொழுது, லைட் வில் ரிட்டர்ன் பை த பியூர் வேர்ட். இந்த சுத்தமான வார்த்தை, இந்த தூய்மையான வார்த்தையின் மூலமாக லைட் வந்திருக்கிறது, லைட்ஸ் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெந்தேகோஸ்தல் பவர், அந்த எபேசில் இருந்த அந்த பெந்தேகோஸ்தல் பவர் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணலாம். செய்தி முடிஞ்சு விட்டது. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் சபையில் சொல்லுவதை காதுடன் கேட்க கிடையாது. பேனா போதித்த அதே தேசிய சர்ச்சை இங்கே போதிக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் எ லாங் மெசேஜ். தேவனுடைய வார்த்தையானது உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய நித்திய ஜீவனை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அவருடைய சொந்த ஜீவனை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். சாத்தான் வந்து தன்னுடைய வித்தை மனுக்குலத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது மனுஷன் இன்னைக்கு மிருகமாயிருக்கிறான். மனச்சாட்சி கூட இல்லை, மனச்சாட்சி கூட இல்லாம ஜீவிக்கிறான். பொல்லாதவனாயிருக்கிறான், ஈது இறக்கம் இல்லாதவனாயிருக்கிறான், மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாயிருக்கிறான், பண ஆசை உள்ளவனாக செல்ஃபிஷ் மேனாயிருக்கிறான். மனுஷன் மிருகமாயிருக்கிறான். பிசாசு அவளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறான். அவன் மதவெறிகளை கொண்டு வருகிறான், பல கலவரங்களை கொண்டு வருகிறான். இயேசு நல்லவராக இருக்கிறார். அவருடைய ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆவியாளர் சபைகளுக்கு சொல்லுறதை ஒவ்வொரு காலத்தின் செய்தியானது நித்திய ஜீவனை கொண்டு வருது. இன்னைக்கு பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்திருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள பரிபூர்ணப்பட்டிருக்கிறது. ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் நம்ம கத்த நோக்கி நம்ம ஜீவம் பண்ணலாம். நமக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே நன்றி. Thank you, Jesus. Hallelujah. Sotra Mandavre. Sotra. Ayatama ni ayatama. Manayati ni ayatama. Alangarum mella manna. Nidin basiram tarikava. Valeruya nampadi vivu. Mala valan. வாழும் நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானித்து நீர் எபேசு சபைக்கு நேரடியாக சொன்ன வார்த்தை, அந்த தூதன் எபேசு சபையின் தூதன் பவுலுக்கு சொன்ன அந்த டைரக்ட் வேர்ட்ஸை இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் அவ்வளவு நல்லவராயிருக்கிறீர், எங்களுக்கு இவ்வளவு மகத்தான சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். கிபி 95-96 எழுதப்பட்ட அந்த வார்த்தை இன்னைக்கு 2018 நாங்கள் தியானிக்கிறோம். இதுவரைக்கும் அது முத்திரிக்கப்பட்டது, இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஒரு தீர்க்கு தரிசிக்கு நீர் அதை விளக்கத்தை கொடுத்து நாங்கள் இன்னைக்கு சபையில் இதை சாட்சியாக அறிக்கும்படி, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், உங்களுடைய தூதனை அனுப்பி நீர் கொடுத்திருக்க, நாங்கள் அதை ரிசீவ் பண்ணுவோம். இதை அடியனவை போதிக்க கிருபை செய்திருக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் அதை கேட்க உதவி செய்திருக்கிறேன். ஒருவேளை நாங்கள் புஸ்தத்தை எடுத்து வாசிக்க முடியாது, ஆனால் அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது, உங்களுடைய ஜீவன் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வருகிறது. நேரடியாக நாங்கள் அதை புசிக்க முடியாது, வார்த்தையால் ஜீவவிருஷம் மாம்சமானது, இன்னைக்கு அது ஆவியாக பொழியப்பட்டிருக்குது. வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது நாங்கள் ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுவோம், எல்லா மினரல்ஸும் எங்களுக்குள்ள வருகிறது. அதனால எந்த விதமான டிசிஷன்ஸும் எங்களுக்கு இல்லை, எங்களுடைய ஆத்மாவில் எந்த குறையும் இல்லை. பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது, கர்த்தாவே உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள்ள பரிபூர்ணப்பட்டிருக்கு. இந்த மெசேஜ் உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு ஷேர் பண்ணுகிறது, நாங்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கோம். சாத்தான் ஆண்டவரே ஏவாளுக்கு தந்தது நித்தை புகுத்தினான், அதனால மனுக்குலம் அந்த டிகிரேட் ஆனது, மனுக்குலத்தின் மக்கள் சுவாபங்கள் மாறிவிட்டது. அதனால எங்களுக்கு நீர் உங்களை ஜீவனை கொடுத்தனாலே நீர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்கள் வாழும். அந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நாங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணத்தக்கதாக, எங்களுக்குள்ள அந்த ஜீவனை நீர் அனுப்பி இருப்பதற்காக நன்றி. இந்த மெசேஜ் அந்த ஜீவனை கொண்டு வருகிறது. குமாரனுடன் ஜீவனை உடையவன், நான் சொல்லும் வசனங்கள் ஆவியான ஜீவனாயிருக்கிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுகளும் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம். வசனத்தை கேட்ட அனைவரும் ஆசிரியர் இந்த ராத்திரியில் எங்கூட கூடையிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா புரோகிராமஸையும் ஆசிரியம், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரேயருக்கு செல்லாத்தையும் நீ தம்மை கிராண்ட் பண்ணுவீரன். இந்த வார்த்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யட்டும். பேதுரு வார்த்தையை கேட்டான், திண்டு தெளிவான மீன்கள் கிடைத்தது. அதே போல இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. இந்த தினத்திலே நீர் அந்த அற்புதத்தை செய்வீராக, ஆசீர்வதி இறக்கமாயிரும். ராத்திரியில் எங்களோடு கொடுக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.